ಬರವಣಿಗೆ ಬಳ್ಳಮಾನ
முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக அவனுடைய பொன்னார்த்தருடைய எட்டு அடியனுடைய சிறந்தாள் வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாடு சபையின் சார்பாக பெரியபுராண பகவத்தொழில் மகாட்சி உடுபுத்துவாமியுடைய திருமணத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாமல்ல ஆடல்களானுடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது. அந்த வகையிலே தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய அடி ஒற்றி நாம் திருஞான சம்பந்தருடைய வரலாற்றினை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அதிலே நாம் திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் நிகழ்ச்சிகள் என்பதாக சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு நிலை நாம் போன வகுப்புலே சிந்தித்தோம். நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய முன்னிலையிலே அருள் நிலையிலே முன்னாடி வந்துருங்க அருணா சார், நீங்க எப்படி வந்துருங்கம்மா, கேள்வி கேட்க மாட்டேன், அது வான்மைக்கு மட்டும்தான் அவர். திருஞான சம்பந்த பெருமான் திருத்தெளிச்சேரி என்கின்ற அந்த திருத்தெளிச்சேரிக்கு எழுந்தருளிய பொழுது சாக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் சின்னம் பிடிப்பதை நிறுத்துங்கள் என்பதாக சொல்லி சின்னம் ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த சின்னத்தை தடுத்து நிறுத்தி எங்களுடன் தருக்கவாதம் புரிந்து நீங்கள் வெற்றி பெற்றால் வெற்றி சின்னமாக அதை பிடிக்க வேண்டுமே தவிர வாதத்திலே நீங்கள் வென்றால் சின்னத்தை பிடிங்கள், வெற்றி சின்னமாக பிடிங்கள் என்பதாக அவர்களே வந்து தருக்கவாதம் செய்ய வேண்டும் என்பதாக முன்வைத்தார்கள். ஞானசம்பந்த பெருமானுடைய ஏடு எழுதும் பெருமானாக விளங்கக்கூடிய சம்பந்த சரணாலயர் அந்த புத்த நந்தியாக விளங்கக்கூடிய அவனை இடத்திலே ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுடைய ஐந்தெழுத்து மந்திரமாக விளங்கக்கூடிய பதிகத்திலே இருந்து அத்திரமாவன ஐந்தெழுத்துமே என்பதாக சொன்னவுடன் புத்த நந்தியின் மீது இடி விழுந்து அவனுடைய தலை பாதி தலை தனியாக போயிடும். இதை பார்த்த நிலையிலே பௌத்த மதத்தை சார்ந்த அவர்கள் சாக்கியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்பொழுதே விலகி பெருமானுடைய திருவடியில விழுந்திருந்தால் உயிர்வு கிடைத்திருக்கும். இருந்த பொழுதும் உள்ளறிவு சாக்கியர் என்பதாக சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்ட அமைப்பிலே அவர்கள் மீண்டும் அவர்களுடைய தலைவனாக விளங்கக்கூடிய சாரிபுத்தனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அவனை அழைத்துக் கொண்டு வந்து தர்க்கவாதம் நாங்கள் செய்வதற்கு தயார் என்பதாக சொன்ன பொழுது சம்பந்த சரணாலயர் அருகிலே ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த அனுமதியை வேண்டிய பொழுது ஞானசம்பந்த பெருமானும் இது பெருமானுடைய திருவருள் ஆகவே தொடர்ந்து நிகழட்டும் என்பதாக அமைத்தார். ஞானசம்பந்த பெருமானுடைய முன்னிலையிலே இந்த சாக்கியர்களும் இந்த பக்கம் சம்பந்த சரணாலயர் ஆகிய நிலையிலே அருள் திருக்கூட்டம் இவர்களுக்கு இடையிலே நடந்த அந்த தர்க்கவாதம் எதை விளைவித்தது, என்ன அதனுடைய கடைசியினுடைய அதனுடைய பயன் என்ன என்பதாக நாம் இந்த இரண்டு மூன்று வகுப்புகளாக நம்ம சிந்தித்தோம். இறைவனுடைய இலக்கணம் என்று சொல்லக்கூடிய இலக்கணத்தை எடுத்து வையுங்கள் என்பதாக சம்பந்த சரணாலயர் அவரிடத்திலே கேட்ட பொழுது சாக்கியரிடத்திலே கேட்ட பொழுது நம்முடைய பதி இலக்கணம் என்ன என்பதாக சொல்லி நம்முடைய பதி இலக்கணம் என்ன சொல்லுகின்றது திருஞான பதத்திலே என்பதாக ஆறாவது சூத்திரத்திலே நாம் சில கருத்துக்களை பார்த்தோம். பதி எது, அந்த பதியினுடைய முக்தி இலக்கணம் என்ன என்பதாக கேட்ட கேள்விதான் தொடர்ந்து கடைசி வரையிலும் அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் தோற்றனர். இந்த கேள்வியினுடைய தொடர்ச்சி தான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 திருப்பாடல்களிலே சேக்கிழார் பெருமான் அதை விவரித்து சொல்லுகின்றார். முதலிலே கேட்ட கேள்விக்கு கடைசி வரையிலும் விடை சரியாக சொல்லல. சம்பந்த சரணாலயர் முதல்ல கேட்ட கேள்வி உங்களுடைய இறைவன் என்று சொல்லுகின்ற இறைவன் யார்னு கேட்டார். முத்தி இலக்கணம் சொல்றீங்களா, உங்க முத்தி இலக்கணம் எதை சொல்லுகின்றது, இது ரெண்டுதான் கேட்டார். இதற்கான பதில் சொல்ல வந்த அவர்கள் தப்பி குழப்பி அவர்களுடைய அறிவு அவ்வளவு தூரம் தான் அந்த அறிவானது நிற்கின்றது. அப்ப சொல்றாங்க, இது உங்களுடைய இறைவன் யார் என்பதாக கேட்டபொழுது, எங்களுடைய இறைவன் புத்தன் என்று சொல்லக்கூடிய ஆதி புத்தன் என்று சொல்லக்கூடியவன், இந்த புத்தர்கள் என்று சொல்லக்கூடிய புத்தர் என்பதாக அந்த நிலை தோன்றியது. ஆதி புத்தன் என்கின்ற ஆதி புத்தன் தான் முதலாவதாக தோன்றியவர். 24 புத்தர்கள், கடைசி 24வது கௌதம புத்தர். இறைவன் என்று சொல்லக்கூடியவர் இந்த ஆதி புத்தன் என்று சொல்லக்கூடிய இறைவன். இவர் கற்பகம் தோறும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து வருவார். இப்படி பிறந்து இறந்து வரக்கூடிய இவர் அறம், தர்மம், யோகம் என்று செய்து அறிவு என்று சொல்லக்கூடிய அறிவினுடைய அழிவின் நிலையிலே, 5 கந்தங்கள் என்று சொல்லக்கூடிய 5 கந்தங்களினுடைய அழிவிலே, முக்தி என்று சொல்லக்கூடிய முக்தி நிலையிலே நிற்கக்கூடிய இறைவன் இவர்தான் அப்படின்னு சொன்னார். சரி, அவனுடைய முக்தி என்ன என்பதாக சொன்னால், அவன் ஒழியாத பேரின்ப முக்தியை அவன் கொடுக்கின்றான். இதுதான் அவர்கள் முக்தி இலக்கணம்ன்றதுக்கும் இறைவன் என்பதற்கும் உரிய விளக்கத்தை சொன்னாங்க. கணங்கள் தோறும் இந்த அறிவானது அவர்களை பொறுத்தவரையிலும், அறிவு என்பது ஒரு கணம் தோன்றிய அறிவு, இன்னொரு கணத்துல இல்ல. அறிவு தோன்றி அழிது, தோன்றி அழிதல், தோன்றி அழிதல், தோன்றி அழிதல் என்பதுதான் அறிவினுடைய நிலை. எப்படி ஒரு நீரோட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நீரானது அங்கேயே இருப்பதை போல நமக்கு தோன்றும், ஆனால் நாம் பார்க்கின்ற நீரானது அது கடந்து போயிருக்கும். இங்கே பார்ப்பது புது நீரானது வந்து அதை நிரப்பி இருப்பதை போல. ஒரு கணத்திலே தோன்றிய அறிவானது மறுகணத்திலே அது இருப்பது இல்லை, அது தோன்றி அழிகின்ற நிலை. இப்படி அறிவானது தோன்றி அழிந்து தோன்றி அழிந்து நிற்கின்ற நிலையானது கணபங்கம் என்பதாக சொல்லக்கூடிய கணபங்கம் என்பதுதான் எங்களுடைய தருக்கம். இந்த அறிவானது தொடர்ந்து நிகழக்கூடிய அறிவாக தோன்றினாலும், தோன்றி அழிந்து தோன்றி அழிந்து நிற்கக்கூடிய அறிவு, இது கடைசியில இந்த ஞான கந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவும் அழிந்த நிலைதான் முக்தி என்பது அவர்களுடைய வாதம். இப்படி இவர்களுடைய வாதத்தை தொகுத்து ஒரு நிலையிலே இந்த பக்கம் அமைத்துக் கொண்டால், இந்த பக்கம் சம்பந்த சரணாலயர் இந்த வாதத்தை மறுத்து 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 அமைக்கின்றார். ஒழியாத பேரின்பம் முக்தி என்பதாக சொல்லுகின்ற பொழுது, பேரின்பத்தை அனுபவிப்பவன் யார், கொடுப்பவன் யார் அப்படின்னு கேட்டார். நீ செய்கின்ற வழிபாடை எல்லாம் செய்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றாயே, இந்த வழிபாட்டினை ஏற்றுக்கொள்பவர் யார், எல்லாம் அழிந்த நிலையிலே உணர்ச்சியே இல்லாத ஒருவன் அங்கே இருக்கின்றான் என்பதாக சொல்லுகின்றாய். அப்ப உன்னுடைய வழிபாட்டை எடுத்துக்கொண்டு எவ்வாறு அவன் அருள் புரிவான், அறிவே அழிந்த நிலையிலே ஒருவர் இருக்கின்றான் சொல்றையே, இந்த கந்தங்கள் எல்லாம் அழிந்த நிலையிலே, உணர்வு இல்லாத நிலை, அறிவு இல்லாத நிலையிலே ஒரு பொருளை சொல்லுகின்றாய், அந்த பொருள் எப்படி உன்னுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு பயனை கொடுக்கும், பதில் சொல்ல முடியும். அவருக்கு சொல்லுகின்ற போது உறங்குகின்றவனை போல என்பதாக சொல்லி, உறங்குகின்ற ஒருவன் எப்படியோ அதை போல எங்களுடைய இறைவன் உறங்குகின்றவனை போல, அவனை உறங்குகின்ற ஒருவனை நிந்தித்தால் எப்படி அந்த நிந்தித்தவனுக்கு வினை வந்து சேருமோ, அதை போல எங்களுடைய பௌத்தர் என்று சொல்லக்கூடிய புத்தரை நாங்கள் வழிபட்டால் பயன் வந்து சேரும். உறங்குகின்றவனுக்கு அவனை நிந்திப்பதன் மூலமாக எப்படி ஒருவன் அந்த வினையை ஏற்றுக்கொள்கிறானோ, அதை போல பௌத்தராகி அவரை வழிபடுவதனுடைய பயனை அவர் எங்களுக்கு கொடுக்கின்றார். உணர்ச்சியே இல்லை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த பூசை வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு பயனை கொடுக்கின்ற நிலையிலே, இவருக்கு இந்த பயன், இவருக்கு இது வேண்டப்பட்டது, இந்த வழிபாடு சரியானது, இந்த வழிபாடு சரியில்லாதது என்பதை எப்படி பிரித்து அவர் காண முடியும்? ஒரே வகையான வழிபாடாக இருக்காது. வழிபாடு என்பது இந்த வழிபாட்டினை ஏற்றுக்கொள்ளுகின்ற வழிபாடாக இருக்கும், இந்த வழிபாட்டினை இவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கும். அந்த பக்தியினுடைய அந்த அளவுகோல் வேறுபடும். அதை எப்படி வேறுபட்ட, இவருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும், அவருக்கு அவ்வளவு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த பாகுபாட்டு முறையினை உங்கள் இறைவன் எப்படி அந்த வழிபாட்டிலே கொடுக்கின்றார், பதில் சொல்ல முடியும். இப்படி அறிவு என்று சொல்லக்கூடிய அறிவு அழிந்து ஒரு நிலையிலே நிற்கின்ற பொழுது உணர்ச்சி என்கின்ற நிலை நிகழாது. அந்த முக்தியிலே பேரின்பமானது நிகழ்கின்றதுன்னு சொல்றியே, அறிவே இல்லாத போது அனுபவிப்பது எது? கடைசியா வந்து சொன்னது அறிவு அழிந்த நிலையிலே பேரின்பம்னு சொல்ற பேரின்பத்தை அனுபவிப்பது எது என்பதாக கேட்டு நிறுத்தின. ஆக அறிவானது அழிந்த பொழுது, ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஆன்மாவினுடைய அறிவு அழிந்த பொழுது அதனுடைய இன்பம் அதற்கு வராது. ஆகவே அறிவு அழிந்த நிலையிலே உங்களுடைய இந்த முக்தி என்று சொல்லக்கூடிய இன்பம் என்பது ஒன்றும் இல்லை, அந்த முக்தி என்பது பாழ். இந்த முக்தி என்று சொல்லக்கூடிய நீங்கள் இன்பம் என்கின்ற நிலையிலே நீங்கள் வாயினாலே சொல்லலாமே தவிர உண்மையான இன்பம் என்பது அங்கே நிகழ்வது இல்லை. ஆகவே இன்பத்தை அனுபவிக்கின்ற பொருள் அறிவு இல்லாத நிலையிலே, உணர்வு இல்லாத நிலையிலே எப்படி அந்த இன்பத்தை அனுபவிக்கும் என்பதாக கேட்டு, முக்தி என்பது ஒழியாத பேரின்ப முக்தி என்று சொல்லக்கூடியது நீங்கள் சொல்லுகின்ற வாதம் தவறு முறியடித்தார். உங்களுடைய நூல் திரிபிடகம் என்று சொல்லக்கூடிய நூல், இந்த நூலை வைத்துக் கொண்டு இதுதான் எங்களுடைய நூல் என்பதாக சொல்லுகின்றீர்கள். இந்த நூலை அவர் செய்கின்ற பொழுது ஒரு கணத்திலே தோன்றிய அறிவு மறுகணத்திலே அது அழிந்து விடுகின்ற நிலையிலே அறிவு ஒருமுகமாகப்பட்டு ஒரு நூலை செய்கின்ற பொழுது அறிவு ஒருமுகப்பட்டு ஒரே நிலையிலே நிற்கின்ற பொழுதுதான் அந்த அறிவானது தொடர்ந்து நிகழ்கின்ற பொழுதுதான் அந்த நூல் பயன்பெறும். தோன்றி அழிந்து தோன்றி அழிகின்ற அறிவிலே ஏற்பட்ட இந்த நூலும் தோன்றி அழிகின்ற நூலாகத்தான் இருக்குமே தவிர இது உண்மையான நூல் அல்ல, உங்களுடைய நூலும் சரியானது அல்ல என்பதாக தருக்கவாதத்தின் மூலம் முக்தியை இறைவன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே, ஆதி புத்தன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே, இறைவன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பொருள் அது முழு முதல் அல்ல என்கின்ற நிலையிலே ஒரு நிலையிலே அந்த இறைவன் என்பதை நீக்கி இரண்டாவது எலிமினேஷன் முழு ஒழியாத பேரின்பம் என்று சொல்லக்கூடிய முக்தி என்பதாக சொல்லக்கூடிய அதுவும் பால் என்கின்ற நிலையிலே அதையும் இரண்டாவது எலிமினேஷன் நிக்னத். மூன்றாவது நிலையிலே நூல் என்று சொல்லக்கூடிய நூலும் ஒருமுகப்பட்ட நூல் அல்ல, ஒரே அறிவினாலே செய்யப்பட்ட நூல் அல்ல, தோன்றி அழியக்கூடிய அறிவு என்பதாக கணபங்க இயல்பிலே செய்யக்கூடிய அறிவு நிலையிலே தோன்றிய நூல். ஆகவே இந்த நூலும் நிலையானது அல்ல. ஆக இது மூன்றும் இல்லாத பொழுது இந்த சமயத்திலே நீங்கள் சொல்லுகின்ற தருக்க வாதமும் நிலையானது அல்ல என்பதாக சொல்லி முறியடித்தார். இது மூன்றும் நிலையில்லை என்பதை உணர்ந்த அந்த தருணத்திலே ஞானசம்பந்த பெருமானுடைய சம்பந்த சொன்னாருடைய திருவடியிலே அத்துணை பேரும் விழுந்து வணங்கிய பொழுது நிற்பனவும் தரிப்பனவும் சைவமும் என்பதாக அந்த நிலை எல்லா உயிர்களிடத்திலேயும் விளங்கி தோன்றுகின்ற அந்த சிவத்தை உணர்கின்ற நிலையானது அவர்கள் கிடைத்தது. இதுதான் திருஞான சம்பந்த பெருமானுடைய சிறப்பு. திருஞான சம்பந்த பெருமான் அந்த உயிர்கள் தோறும் இருக்கின்ற அந்த சிவத்தை பெருக்கும் அந்த நிலையினாலே அவருக்கு சிவம் பெருக்கும் பிள்ளையானது. திருஞான சம்பந்த பெருமானுக்கு மட்டும்தான் அந்த திருப்பெயரானது மிக மிக ஆழமாக செட்டிலார் பெருமான் சிந்தித்து சிந்தித்து திளைத்து வெளிப்படுத்திய ஒரு திருப்பெயர் சிவம் பெருக்கும் பிள்ளையார். இந்த சிவம் பெருக்கும் பிள்ளையார் எல்லா அவம் பெருக்கும் நிலையிலே அடுத்த சமயங்கள் எல்லாம் நிற்க இது சிவம் பெருக்கும் பிள்ளையாராக இருந்து ஒவ்வொரு உயிரிலேயும் இருக்கக்கூடிய சிவத்தை பெருக்கும் அந்த நிலையாக சிவம் பெருக்கும் பிள்ளையாராக விளங்குகின்ற அந்த தன்மையானது அத்தனை பேரும் உணர்ந்தவுடன் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியிலே விழுந்து வணங்கி அனைவரும் சைவ சமயத்தை சார்ந்தார்கள் என்கின்ற வரையிலும் நாம் தொகுப்பாக இந்த சமயம் இதுவரையிலும் செல்லுகின்றது என்பதாக சொன்னால் இதுதான் பொருள் என்பதாக நிற்பது அல்ல. ஒரு ஏணிப்படியிலே செல்லுகின்ற பொழுது ஏணிப்படியினை கடந்து அந்த பொருளை நாம் சென்று அடைகின்ற நிலை ஒன்று, ஏணிப்படியில பாதி ஏறிட்டே இதுதான் முழுமை என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே நிற்கின்ற சமயங்கள் பல உண்டு. அப்படி இந்த ஏணிப்படியிலே எங்கே எங்கே இருக்கின்றது என்பதை பொறுத்துத்தான் சைவம் அந்த சமயங்களினுடைய அடிப்படையானது வேறுபடுகிறது. இவர்கள் இரண்டாவது படியிலேயே இருந்து கொண்டு இதுதான் பொருள் இதுதான் பொருள் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா இல்லப்பா, படி ஏறுறது என்னவோ உண்மைதான், சமயங்கள் என்று சொல்லக்கூடிய சமயங்கள் அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நிற்கின்றன, அதுல எந்த விதமான குற்றமும் இல்லை. சமயத்தை போய் நாம் குற்றம் சொல்லுகின்ற நிலை அல்ல. ஆனால் இந்த சமயம் எந்த அளவிற்கு எந்த இடத்திலே நிற்கிறது என்பதைத்தான் சுட்டி காட்டுகின்றது சைவம். இரண்டாவது படியில நின்றுவிட்டு எல்லா படியும் நான் கடந்துட்டேன் இதுதான் பொருள் என்பதாக சொல்லுகின்றவனை எப்படி நாம் பார்த்து சிரிப்போமோ அதை போல இங்கே இதுதான் பொருள் என்பதாக பௌத்தர்கள் காட்டிய நிலையிலே நீங்கள் இல்லை இல்லை, நீங்கள் இன்னும் கடந்து வர வேண்டியது பல இருக்கின்றது, பல படிகளை தாண்டி நீங்கள் மேலே வந்த பொழுதுதான் சிவத்தை அந்த உண்மையான பொருளை காண முடியும் என்பதை காட்டுவதுதான் சைவம். அப்படி திருஞான சம்பந்த பெருமான் அதை காட்டிய காரணத்தினாலேதான் அத்துணை உயிர்களிலேயும் சிவத்தை பெருக்குகின்ற அந்த தன்மையை நிற்பனவும் சரிப்பனவும் சைவமேயாம் நிலைமை அவர்க்கு அருள் செய்து என்பதாக சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டு சண்பைவேந்தர் சென்று சிவனார்பதிகள் பணிய வேண்டி திருக்கடவுர் அதன் மருங்கு சேர வந்தார் என்கின்ற வரையிலும் நாம் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு இந்த வருடம் தொடங்கியதிலே இருந்து இதுவரையிலும் நாம் பார்த்த ஒரு செய்தி என்பதாக சொன்னால் அதனுடைய சாரம் இது. இந்த சாரமானது நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போகின்ற பொழுது அதனுடைய தொடர்ச்சியானது நமக்கு நிகழ வேண்டும். அப்படி தொடர்ச்சி நிகழ்ந்தால்தான் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு முழுமையாக நாம் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டு அந்த உண்மையான இன்பத்தை சேக்கிழார் பெருமான் கொடுப்பதை அனுபவிக்க முடியும் என்கின்ற அமைப்பிலே இதுவரையிலும் நடந்ததை ஒரு சுருக்கமாக இதை அமைத்துக் கொண்டு ஞானசம்பந்த பெருமானுடைய நேரடியாக அவர் எதிர்கொண்ட அந்த அருள் ஏற்றம் அந்த சமணர்களிடத்திலே நேரடியாக ஏற்றுக்கொண்ட அருள் ஏற்றம். அவரே அந்த அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் அவரே செய்தார். திருஞான சம்பந்தர் முன்னிலையிலே நடந்த அந்த அருள் நிகழ்ச்சி என்கின்ற அடிப்படையானது இந்த சம்பந்த சரணாலயர் என்று சொல்லக்கூடிய அன்பர், ஏடு எழுதும் அன்பர், தருங்கவாதத்திலே சாக்கியர்களை வென்ற அந்த நிலையானது திருஞான சம்பந்த பெருமானுடைய முன்னிலையில் நிகழ்ந்த அருள் நிகழ்ச்சியாக இதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி திருஞான சம்பந்த பெருமான் திருக்கடவுர் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கடவுருக்கு எழுந்தருளினார். திருக்கடவுர் மிக சிறந்த தலம். திருக்கடவுர் அட்ட வீரட்ட தலங்களிலே திருக்கடவுர் மிக அற்புதமான அந்த எல்லா அடியார்களும் சென்று நமக்கு அது வேண்டும் சொன்னா யமன் வரும்பொழுது நம்ம பெருமான் வந்து காக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நிலை. நம்முடைய வாழ்வு நீடிக்க வேண்டும் என்பதும் இரண்டாவது ரொம்ப இந்த யாருக்கு எந்த ஆசை இல்லைனாலும் இந்த ரெண்டு விஷயமா உண்டு. ஒன்னு ப்ரையாரிட்டி நம்பர் ஒன் எதுன்னு கேட்டீங்கன்னா வாழ்வு நீடித்தல். இந்த வாழ்வானது இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டும் என்றுதான் நாம நினைப்போமே தவிர எந்த துன்பம் வந்தாலும் போதும் நினைப்போம். அந்த சமயத்துல அப்படி தெரியும். ஆனால் அந்த துன்பமானது கொஞ்சம் விலகிடுச்சுன்னு சொன்னா ரைட் ரைட் இன்னும் கொஞ்ச நாள் இங்க வாழ்ந்துதான் ஆக வேண்டும், என்னுடைய வாழ்வை நீடிக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையானது குறையாத வயது மோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுதிலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குறையும் தொலையாத நிதியமும் போனாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் கொண்டு சுய நிர்வாதத்தில் அன்பு. இது அபிராமிப்பட்டர் வைக்கின்ற பொழுதே திருக்கடவுர் அபிராமி அந்தாதியிலே திருக்கடவுர் அபிராமி மாலையிலே மிக அற்புதமாக இதை சொல்லுகின்றனர். எடுத்த நிலையிலே சொல்லு கலையாத கல்வி குறையாத வயது. முதல்ல கல்வி, இரண்டாவது வயது. அந்த வயது எப்படி இருக்கும்னா குறையாத வயது. எப்ப கேட்டாலும் ஒரே வயசுதான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு 32 சொன்னா இன்னும் 10 கழிச்சாலும் 32 தான் அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்படிதான் நம்ம பெருமான் அந்த அம்மை அருள் செய்யக்கூடிய நிலை. திருக்கடவுர் போய் வருகின்ற பொழுது வயதானது குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்க ஒரு 5 வயது 10 வயசு குறையணும்னு சொன்னா எந்த இடத்துலயும் போய் இவ்வளவு 10,000 20,000 எல்லாம் கொடுக்க தேவையே கிடையாது. திருக்கடவுர் போய் பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அந்த வயதானது ஒரு 5 இயர்ஸ் சார். ரொம்ப எங்கா தெரியுறாரு பாருங்க, நம்ம கோபாலையா தான் இதுக்கு சான்று. இல்ல இல்லன்னு சொல்ல சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கும் அவரு ஓட்டுற கைனெட்டிக் ஹோண்டா மாதிரி நம்மளால ஓட்ட முடியாது. இந்த வயசுல அவர் கைனெட்டிக் ஹோண்டா 2-வீலர் நம்மளே 4-வீலர் எல்லாம் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு நம்ம போறோம். அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கைனெட்டிக் எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி கிக் ஸ்டார்ட் பண்ணி அடிச்சுட்டு அந்த இதுல டிராபிக்ல இப்படி எல்லாம் பூந்து வந்துருவார். அவர் வயசு சொல்ல மாட்டாரு, அவருக்கு குறையாத வயது. அப்படிதான் அவர் இப்ப வந்துட முடியாது. இப்ப நாம யோசிப்போம், நம்ம வர்றதையே கொஞ்சம் யோசிப்போம். சரி அந்த வண்டி போகட்டும் இந்த வண்டி போகட்டும்னு. ஆனா அவரு அப்படி கிடையாது. ஏன்னு சொன்னா திருக்கடவுர் அவர் அடிக்கடி வழிபாடு செஞ்சுட்டு வந்து ஒரு 5-5 வயசு குறைச்சிட்டு வர்றாரு. குறையாத வயது என்பதாக சொல்லக்கூடிய நிலையே திருக்கடவுர் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கடவுர் அட்ட வீரட்ட தலங்களிலே மிகச்சிறந்த தலம். பெருமான் கூற்று உதைத்த அந்த நிலையானது திருக்கடவுர் கூறிய தனி சிறப்பு. அந்த திருக்கடவுரிலே பெருமானுடைய அந்த திருவடியை வணங்கிய செய்தியை அந்நகரில் அடியார்கள் எதிர்கொள்ள குக்கருடி உண்ணவிலும் கூற்றுதைத்தார் உரைகடல்கள் பணிந்தேத்தி மன்னி அமர்ந்து உரையும் நாள். ஆக திருக்கடவுரிலே திருஞான சம்பந்த பெருமான் அங்கே வழிபாடு செய்கின்ற பொழுது வாகீச மாமுனிவர் எந்நகரில் எழுந்தருளிற்று என்று அடியார்தமை வினவர். வாகீச மாமுனிவர் எந்நகரில் எழுந்தருளிற்று என்று அடியார்தமை வினவர். எங்க ஒட்டிட்டு வந்தாரு எங்க கேக்குறாரு. இந்த கேப் பாத்தீங்கன்னு சொன்னா திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசும் இணைந்த பிரிந்த இடம் எங்க அப்படின்னு கரெக்டா சொல்ல பார்க்கலாம். திருமறைக்காடு திருமறைக்காட்டு அந்த நிலையில அங்க பிரிஞ்சவரு. அங்கிருந்து ஞான சம்பந்தர் எங்க வந்தாரு? ஆலவாய். ஞான சம்பந்த பெருமான் ஆலவாய்க்கு வந்தாரு. திருமறைக்காட்டில பிரிந்த நிலை, திருமறைக்காட்டுல விட்டுட்டு வந்தார் அப்பர் பெருமான். அப்பர் பெருமான் சொன்னார் நாளும் கோளும் சரியில்லை, நீங்க சமணர்களை எதிர்த்து அங்க போறீங்க, அங்க வெறும் சமணர்கள் தான், அங்க சைவர்களே கிடையாது. இப்படிப்பட்ட இடத்துக்கு போகின்ற பொழுது நாளும் கோளும் சரியில்லை, போவது கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு. அப்பதான் ஞானசம்பந்த பெருமான் திருநீரு செம்மை திடமே என்பதாக சொல்லி அங்கே எடுத்த திருப்பதிகம் கோளரு திருப்பதிகம். கோளரு திருப்பதிகத்தை சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அப்பர் பெருமானிடத்தில இருந்து விடைபெற்று திரு ஆலவாய் உள்ள வந்தவர். திரு ஆலவாய் நிகழ்ச்சி முழுவதும் அனல்வாதம் புனல்வாதம் துணையும் பாண்டியனுடைய வெப்பு நோய் தீர்த்தல் இது எல்லாம் முடிஞ்சு திருத்தளிச்சேரி வந்து, திருத்தளிச்சேரி வருவதற்கு முன்னதாக ஆலவாய் தரிசனம் பல நாட்கள் நிகழ்ந்து அதன் பிறகு அங்க திருத்தளிச்சேரி வந்து திருத்தளிச்சேரியில பௌத்தர்கள் என்று சொல்லக்கூடிய சாக்கியர்களை வென்று திருக்கடவுர் வந்து தரிசனம் செய்த பிறகு ஞானசம்பந்த பெருமான் எவ்வளோ அப்பர்னு கேக்குறாரு. இவ்வளவு நாள் இதுக்குள்ள அப்பர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்னு பார்த்தா அப்பர் பெருமானுடைய வரலாறு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் போனா இந்த பக்கம் திருமறைக்காட்டில இருந்து அந்த அப்பர் பெருமான் அங்கே திருப்பங்கிலே பொதிசோறு கொடுத்து பொதிசோறு சாப்பிட்டு பழையாறை வனதளியிலே உள்ளுக்குள்ளே இருந்த அந்த மண்ணிலே புதைக்கப்பட்டு இருந்த அந்த சிவன் கோயிலை இது சிவன் கோயில் என்பதாக சொல்லி அந்த சமன் பள்ளியாக தோன்றியதை அந்த இடத்திலே சிவத்தை நிறுவி கைலை காட்சிக்காக இங்கே இருந்து கிளம்பி எங்க போறாரு மானசரோவர் அந்த ஏரி அதுவரையிலும் சென்று பெருமான் இந்த குளத்திலே மூழ்கு என்பதாக சொல்லி அங்கே இருந்து திருவையாறு வரையிலும் வந்து திருவையாற்று பெருமானை தரிசனம் செய்து திருவையாற்றிலே கைலை காட்சி கண்டு திருப்பூந்துருத்தி வந்து திருப்பூந்துருத்தியிலே அவர் பல நாட்கள் தங்கியிருக்க வேண்டிய நிலையானது அருள் நோக்கமானது இருந்த காரணத்தினாலே அங்கே மடம் அமைத்து மடம் அமைக்கின்றார் என்பதாக சொன்னால் பல நாள் அங்கே தங்கினால் மட்டும்தான் மடம் அமைக்கின்ற அந்த நிலை உண்டு. ஆகவே திருப்பூந்துருத்தியிலே மடம் அமைத்தார் திருத்துருத்தி வர திருப்பூந்துருத்தி வர. ஆக திருப்பூந்துருத்தியிலே மடம் அமைத்து அங்கே பல நாட்கள் அப்ப தங்கி இருந்திருக்கிறார். இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய ஆலவாய் அந்த பயணம் இங்கே கைலை காட்சி வரை திருப்பூந்துருத்தி மடம் அமைத்து அங்கே தங்கி இருக்கிற வரையிலும் இந்த இருவருக்கும் இடையிலே இந்த கேப் கரெக்டா ஃபில் அப் பண்றார் செகிழார் பெருமான். இந்த பக்கம் என்ன நடந்தது திருநாவுக்கரசருடைய வரலாற்றை சொல்லி வருகின்ற பொழுது அந்த இடத்திலே திருநாவுக்கரசர் பூந்துருத்தியிலே மடம் அமைத்து அங்கே இருந்த பொழுது ஞானசம்பந்த பெருமான் ஆலவாய் முடிச்சுட்டு அங்க வருவார். நீங்க திருநாவுக்கரசருடைய வரலாறு பாத்தீங்கன்னா செக்கிழார் பெருமான் அற்புதமா அமைப்பாரு. இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா செக்கிழார் பெருமான் ஒரே நிகழ்ச்சி இருவருடைய புராணத்துல வரும். இது மாதிரி ரெண்டு மூன்று இடங்கள் உண்டு. திருநாவுக்கரசரும் திருஞானசம்பந்தர் சந்திக்கின்ற நிகழ்ச்சிய திருநாவுக்கரசர் புராணத்திலையும் சொல்லணும், திருஞானசம்பந்தர் புராணத்திலையும் சொல்லணும். ஆனா அங்க சொன்னது இங்கே அதே ரிப்பீட் ஆகாது, இங்க சொன்னது அங்க வராது. அதான் செய்கிழார் பெருமான். அது மட்டும் இல்ல இன்னொரு நுணுக்கமும் அதுல இருக்கு. ஒரு அடியாரை பத்தி இப்ப திருநாவுக்கரசர் புராணம்னு சொல்லி திருநாவுக்கரசர் புராணத்தை பத்தி சொல்லி வருகின்ற செய்கிழார் பெருமான் திருஞான சம்பந்தர் அங்கே வந்து அவரை சார்கின்ற நிலையிலே திருஞான சம்பந்தரை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருநாவுக்கரசர் புராணத்திலே திருஞான சம்பந்த பெருமானை உயர்த்தி அமைப்பார். திருஞான சம்பந்தருடைய புராணத்துல பார்த்து திருநாவுக்கரசர் அங்க வந்து சேருகின்ற பொழுது சொல்றது சொல்லுவது திருஞான சம்பந்தர் புராணமா இருக்கும், ஆனா திருஞான சம்பந்தரை விட திருநாவுக்கரசர் அங்க உயர்த்துவார். இன்னொரு இடம் திருநாவுக்கரசருடைய புராணத்துல அப்போதையடிகள் வருவார், அப்போதையடிகள் புராணத்துல திருநாவுக்கரசர் வருவார். திருநாவுக்கரசர் புராணத்துல அப்போதையடிகளுடைய வரலாற்றை எப்படி ஒரு மூன்று பாடல்கள்ல சொல்லுவார், அப்போதையடிகள் புராணத்துல திருநாவுக்கரசருடைய பெருமையும் 8-9 பாடல்களை விரித்து சொல்லுவார். சேக்கிழாருடைய யூனிக் ஃபீச்சர் சிறப்பு இது யாருக்குமே எந்த புலவருக்கும் எந்த இடத்துலயும் யாராலையும் பண்ண முடியாது. சேக்கிழார் பெருமான் ஒருவரால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நிலை. இதனாலதான் வெறும் சேக்கிழார்னு சொல்லக்கூடாது எப்பவுமே. தெய்வ சேக்கிழார்னா எப்பொழுது சேக்கிழார் பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுகின்ற பொழுது தெய்வ சேக்கிழார் தெய்வ சேக்கிழார் தெய்வ சேக்கிழார் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த அடைமொழி தெய்வ புலவர் திருவள்ளுவர் தெய்வ சேக்கிழார். இது மிகச்சிறந்த ஒரு நிலை. திருவள்ளுவர் நாயனாருக்கு எத்தனை சிறப்போ அத்துணை சிறப்பு நம்முடைய தெய்வ சேக்கிழார். அப்படி சேக்கிழார் பெருமானுடைய இன்னொரு சிறப்பு அடியார் சிறப்பை சேக்கிழார் பெருமானால் மட்டுமே இந்த அளவிற்கு உயர்த்தி சொல்ல முடியும். அடியார்களுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது இப்ப பெருமானுடைய பெருமையை சொல்ல வருகின்ற நிலையிலே கூட அடியார்களுடைய சிறப்பை தான் அங்க சொல்லுவார். திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றிலே திருநாவுக்கரசனுடைய அந்த செய்தியை சொன்னது போல இப்ப அப்பூதியடிகள் புராணத்துல அப்பூதியடிகள் என்று சொல்லக்கூடிய அப்போதைய அடிகள் அங்கே திருநாவுக்கரசரை எதிர்கொண்டு அழைத்த நிலையிலே அந்த வரலாற்றிலே அப்போதி அடிகள் என்று சொல்லக்கூடிய அப்போதி அடிகளுடைய சிறப்பை சொல்ல வருகின்ற பொழுது அந்த அப்போதி அடிகளுடைய புராணத்தில திருநாவுக்கரசரை எந்த அளவிற்கு உயர்த்தி நிறுத்துறார் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு இடம் இவர் வேறொரு பேர்னு கேட்டுருவார். திருநாவுக்கரசர் வெளியில இருந்து வேறொரு பேர் ஏன் எழுதுனீங்கன்னு கேட்ட உடனேயே இங்கே அப்போதி அடிகள் பட 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 படன்னு அடிப்பார். இதை எப்படி நீ வேறொரு பேர் என்பதாக சொல்லலாம் என்பதாக சொல்லி திருநாவுக்கரசர் முன்னாடியே திருநாவுக்கரசர் என்பது அறியாமல் அவருடைய பெருமையை சொல்லுவார். அவர் சொல்றது யார்கிட்ட? திருநாவுக்கரசர்க்க. பெருமையை யாருகிட்ட? திருநாவுக்கரசர் பெருமை. ஆனா அவரையே முன்னாடி அவரையே திட்டிட்டு அவருடைய பெருமையை சொல்லுவார். இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் எப்படி கையாளுகின்றார் அப்படின்னு சொன்னா இது அத்தனையும் கேட்டுட்டு திருநாவுக்கரசர் அப்படி அப்போதைய அடிகள் முன்னாடி இருந்து அவருக்கு முன்னாடி நிக்கணும்னு சொன்னா அந்த அளவிற்கு வேறொரு பேர்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்போதைய அடிகள் முன்னாடி ஒருத்தர் நிக்கணும்னு சொன்னா அது திருநாவுக்கரசரால் மட்டும்தான் நிக்க முடியும். அந்த அளவிற்கு ஃபயர் இப்ப நின்றுட்டு இருக்கிறார்னு சொன்னாலே அப்பொழுது திருநாவுக்கரசர் அந்த அப்போதைய அடிகளுடைய அந்த கோபம் எந்த அளவிற்கு அந்த நாவுக்கரசர் மீது வைத்த அன்பானது எவ்வளவு தூரம் இருந்தது என்பதை வெளிப்படுத்து. இதை எங்க சொல்றாருன்னு கேட்டா இப்ப அப்போதி அடிகள் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் என்ன அவர்கிட்ட இருந்து உணர்ந்தார் என்பதை சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. பாருங்க, இது தெய்வ சேக்கிழார். இந்த இடம் தான் தெய்வ சேக்கிழார். இது அத்தனையும் சொன்னதுக்கு அப்புறம் நாவுக்கரசு பெருமான் என்ன உணர்றாரா? அவர் பெருமை அறிந்து அருள் செய்வார். சொன்னது யாரு? அத்தனையும் திட்டினது, அத்தனையும் சொன்னது அப்போதைய அடிகள். இப்ப அப்போதைய அடிகளுடைய புராணம் பாடிட்டு இருக்கிறார். அப்போதைய அடிகளை சிறப்பா அந்த இடத்துல நிறுத்தணும். ஆனா அப்போதைய அடிகள் சிறப்பாக நிறுத்த வேண்டிய இடத்துல திருநாவுக்கரச பெருமானை எப்படி அமைக்கிறார்னா அவர் பெருமை அறிந்து அருள் செய்வார்னாரு. அவர் பெருமை அறிந்தார் என்பதாக சொன்ன உடனேயே நாவுக்கரச பெருமானை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தார். இத்தனையும் சொன்னது நீ என்பதாக சொன்ன பொழுது அப்படி நாவுக்கரச பெருமானுடைய புராணத்திலே அப்போதைய அடிகளுடைய பெருமையை அங்க சொல்லுவார். அந்த தடுமாற்றம் என்று சொல்லக்கூடிய நிலையில அங்க ஒரு சிறப்பான அமைப்பு. இது எதற்கு சொல்ல வருகின்றன? ஒரே செய்தி ரெண்டு இடத்திலயும் வரும். ஞாபகரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் இணைகின்ற அந்த செய்தியானது திருநாவுக்கரசர் புராணத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திருநாவுக்கரசர் புராணத்திலே நாம திருப்பூந்தூருத்தியிலே இந்த செய்தியை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இன்னும் அங்க அவருடைய சிவிகை யாரு? திருநாவுக்கரச பெருமான் ஞானசம்பந்த சிவிகையை தாங்கும் பொழுது சொல்லுவார். ஆனா திருஞான சம்பந்தருடைய வரலாற்றுல சொல்லுகின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு நுணுக்கமும் அற்புதமான ஒரு செய்தியை அந்த இடத்திலே அடியார்களுடைய பெருமையும் அடியார்களுடைய சிறப்பையும் எங்கு எங்கெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெங்கெல்லாம் மேலோங்கி நிறுத்துவார் சேக்கிழார் பெருமான். அதே போல சேக்கிழார் பெருமான் எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சிருதுன்னு சொன்னா அந்த வாய்ப்பினை மிக மிக அற்புதமாக பயன்படுத்தி அந்த வாய்ப்பின் மூலமாக அடியார் பெருமையை மேலோங்கி நிறுத்துவார். அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்களுடைய சிறப்பு, அடியார்களுடைய தன்மை, அடியார்களுடைய அந்த இலக்கணம் அத்துணையும் பெரிய புராணத்துல அதுதான் உயிரோட்டமாக நிகழ்வது. சிவபெருமான் கூட அங்கெங்க கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு தொட்டு தான் போவாரே தவிர அடியார்கள் என்பதாக வருகின்ற பொழுது அடியார்களுடைய சிறப்பு, அடியார்களுடைய சிறப்பு, அடியார்கள் இணைகின்ற பொழுது அமைகின்ற சிறப்பு அத்துணையும் சேக்கிழார் பெருமான் நழுவவே விட மாட்டார். எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அவருக்கு மிக மிக வாய்ப்பாக கிடைத்த இடங்கள் எதுன்னு சொன்னா திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இணைகிறார்கள் பாத்தீங்களா, அந்த இடத்தை வந்து அனுபவித்து 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 சேக்கிழார் பெருமான் அருளிச்சு. அது ஒரு வாய்ப்பு இல்லையா? ரெண்டு கடல் அன்பு செறிகடலும் அருட்பெருகு தனிகடலும் இணைகின்ற பொழுது அந்த இணைப்பை அவர் நழுவிட மாட்டார். இந்த இணைப்பினுடைய செய்தியாக திருநாவுக்கரசர் புராணத்துல சொன்ன செய்தி உம்மடியே உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு நிறுத்தின சேக்கிழார் பெருமான் இங்க இன்னொரு முக்கியமான ஒரு நுணுக்கத்தை வெளிப்படுத்துறார். இது நாம இந்த செய்தியை அவர் எப்படி சொல்றான்றதை பார்ப்போம். பாகேச மாமுனிவர் எந்நகரில் எழுந்து அருளிற்று என்று அடியார்தமை வினவ. எங்கே பாகீச மாமுனிவர் இப்பொழுது எழுந்தருளி இருக்கிறார்? அங்க வரும் அடிபோற்றி ஆண்ட அரசு எழுந்தருளி பொங்கு புனர் பூந்துருத்தி நகரின்கண் போற்றிசைத்து தங்கு திருத்தொண்டு செய்யும் மகிழ்ச்சியினால் சாந்தருளி எங்கு நிகழ்ந்திட இருந்தபடியெல்லாம் இயம்பின. எங்க வாகீச மாமுனி வந்து சொன்ன உடனேயே செய்தி வந்துருச்சு. ஆண்ட அரசு என்று சொல்லக்கூடிய நிலையானது இந்த நாவுக்கரச பெருமானை சொல்லுகின்ற பொழுது ஆண்ட அரசு என்கின்ற அந்த வாக்கானது செக்கிலார் பெருமான் பல இடங்களிலே பயன்படுத்துவார். ஆண்ட அரசு. அந்த ஆண்ட அரசு என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரச பெருமான் பொங்கு புனர் பூந்துருத்தி நகரிலே திருத்தொண்டு செய்து அங்கே மடம் அமைத்து திருத்தொண்டு செய்து வருகின்றார். ஆகவே அவர் எழுத்தருளி இருக்கக்கூடிய இடம் திருப்பூந்துருத்தி. அப்பரிசு அங்கு அவர் மொழிய ஆண்ட அரசினை காணும் ஒப்பரிய பெருவிருப்பு மிக்கோங்க ஒளிபெருகு மைப்பொருவு கரைகண்டர் கடல் வணங்கி அருள் பெற்று செப்பரிய புகழ் புகழி பிள்ளையார் செல்கின்றார். நாவுக்கரச பெருமான் திருப்பூந்துருத்தில இருக்கிறார்னு சொன்ன உடனேயே அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் பெருகுகின்றது. நாவுக்கரச பெருமான் இங்க பூந்துருத்தியில இருக்கிறார்னு சொன்ன உடனேயே இடம் தெரிந்தவுடன் அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த பேரவா தோன்றி ஒப்பரிய பெருவிருப்பு விக்கோங்க ஒளி பெருகு மைப்பொருவு கரைகண்டர் கடல் வணங்கி. பெருமானிடத்திலே போய் உத்தரவு வாங்குற கொண்டுதான் இங்கே வந்து அப்பர் பெருமானை தரிசனம் செய்வதற்காக வருகின்றார். செப்பரிய புகழ் புகழி பிள்ளையார் செல்கின்றார். ஊவிரியும் தடஞ்சோலை புடைபரப்ப புனல் பறக்கும் காவிரியின் தென்கரை போய் கண்ணுதலார் மகிழ்ந்த இடம் மேவி இனிது அமர்ந்து இறஞ்சி விருப்புறு மெய் தொண்டரோடு நாவரசர் உழை தன்பை நகரரசர் நண்ணுவார். இவரை நாவரசர் என்பதாக சொல்லி திருஞான சம்பந்த பெருமானை நகரரசர். எந்த நகருக்கு அவர் அரசர்? இவர் நாவுக்கு அரசர், அவர் நகருக்கு அரசர். எந்த நகருக்கு அரசர்? எந்த நகருக்கு அரசர்? சண்பை நகருக்கு அரசர். ஆக சண்பை என்று சொல்லக்கூடிய சீர்காழி நகருக்கு அவர் தான் அரசர். இவர் நகரரசர், இவர் நாவரசர். நாவரசர் உழை தன்பை நகரரசர் நண்ணுவார். நாவரசர் இடத்திலே ஏழாம் உருபு உழை என்பது. உடனாக நாவரசர் உழை என்பதாக சொல்லி நாவரசரின் நோக்கி சண்பை நகரரசர் நண்ணுவார். அந்தனர் சூளாமணியார். யாரு? சண்பை நகரரசர். அந்தனர் சூளாமணியார் பூந்துருத்திக்கு அனித்தாக வந்தருளும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி. வாகீச பெருமானுக்கு சண்பை நகரரசர் தன்னை நோக்கி வருகின்றான் செய்தி இங்க கிடைச்சிட்டவர். சண்பை நகரரசருக்கு தன்னை நோக்கி வருகின்றார் என்கின்ற செய்தி பெருவார்த்தை கேட்டவுடன் வாகீசர் கேட்டருளி நம்தமை ஆளுடையவரை நாம் எதிர் சென்று இறஞ்சுவது முந்தை வினை பயன் என்று முகம் மலர அகம் மலர். எப்படி ஞான சம்பந்த பெருமானை நாடி செல்லுகின்ற நிலையானது தோன்றியவுடன் தம்மை நோக்கி வருகின்றார் என்பதாக சொன்னவுடன் தான் அவரை நோக்கி சென்று வழிபடுகின்ற நிலை. இது அடியார்களுடைய சிறப்பு. அடியார் ஒருவர் தன்னை காண வருகின்றார் சொன்ன உடனேயே இந்த அடியார் வருகின்ற வரையிலும் நம்ம இங்கேயே இருப்போம் என்கின்ற நிலையில் வருகின்றவரிடத்திலே தான் எதிர்கொண்டு அவரை அழைத்து அந்த அடியாரை நோக்கி இவரும் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கணத்தை அமைக்கின்றார். ஒன்று அந்தனர் சூளாமணியார் அனித்தாக வந்தருளும் பெருவார்த்தை கேட்ட வாகீசர். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? சண்பை நகரரசர் வருகின்றார் என்பதாக சொன்ன அந்த வார்த்தையானது பெருவார்த்தை. இதை முதன் முதலாக ஞானசம்பந்த பெருமான் அங்கே நம்முடைய நாவுக்கரச பெருமான் கேட்கின்றார். சிலை தரிசனம் முடிச்சிட்டு நாவுக்கரச பெருமான் சிலையிலே இருக்கின்ற பொழுது அடியார் பெருமக்கள் எல்லாம் வந்து சொல்லுகின்றார்களாம் இதை போல ஞானப்பால் அருந்தி அற்புதமாக திருநெறிய தமிழை அற்புதமாக அந்த குழந்தை ஞான குழந்தையானது பாடுகின்றது அப்படின்னு சொன்னவுடன் என்ற திருவார்த்தை கேட்டருளி. அங்கேயும் திருவார்த்தை சொல்லும். இந்த பெருவார்த்தை என்று சொல்லக்கூடிய நிலையானது இரண்டு இடத்திலேயும் அங்கே அமைத்த அந்த சிறப்பு. நந்தமை ஆளுடையவரை நாம் எதிர் சென்று இறஞ்சுவது முந்தை வினை பயன் என்று முகமலர அகம் மலரும். அதுதான் இப்ப கொக்கி எங்க வைக்கிறார் கீ பாயிண்ட். நம்முடைய நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் இணைகின்ற செய்தியை சொல்ல வருகின்ற தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த இடத்திலே ஒரு அந்த நுணுக்கமான செய்தியே போற போக்குல சொல்லிட்டு போவார். ஆனா நாம பிடிக்க வேண்டிய இடம் இது. இந்த இடம்தான் சேக்கிழார் பெருமானுடைய திருவடியை பிடித்து வணங்க வேண்டிய இடம். இதற்கு நாம திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரம் பக்கம் 309 இதுல வந்துட்டு திருவளஞ்சுழி பதிகம். திருவளஞ்சுழி என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் அந்த பதிகம். அதுல இரண்டாவது பாடல் மிக முக்கியமான பாடல் விண்டொழிந்தன நம்முடைய வல்வினை. சிவம் என்று சொல்லக்கூடிய சிவத்தினுடைய வழிபாடு சைவம் காட்டுகின்ற அந்த சிறப்பு வேற எந்த சமயமும் இந்த அளவிற்கு காட்ட முடியாத அளவிற்கு காட்டுவதனால்தான் சைவம் ராஜாங்க சமயம் என்று வைத்து போற்றக்கூடிய சமயமாக விளங்குகிறது. இந்த சமயத்தினுடைய சிறப்பே அடியார் சிறப்பு தான். சைவ சமயத்தினுடைய சிறப்பு கடைசியில எங்கே வந்து முடியும்னு சொன்னா அடியார் சிறப்பில வந்து முடியும். மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. பதி இலக்கணம், பசு இலக்கணம், பாச இலக்கணம், பதி இயல்பு, பசி இயல்பு, பாச இயல்பு எல்லாம் சொல்லிட்டு வந்தார். எல்லாம் சொல்லி கடைசியில முடிக்கின்ற பொழுது சிவஞான போதத்தை மைகண்ட தேவநாயனார் கடைசியில முடிக்கின்ற பொழுது இதுதான் செய்தின்னு சொல்லிட்டு போறாரு. என்ன செய்தி? மாலர நேயமும் மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே அப்படின்னு முடிச்சார். சிவத்தை வழிபட நாளுக்கு நாள் வழிபட 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 சிவத்தினுடைய வழிபாடு அதிகமாக 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 சிவத்தினுடைய வழிபாட்டினுடைய பயன் என்ன விளங்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, சிவத்தை வழிபடுவதனால் என்ன பயன் விளையும், அந்த வழிபாட்டினாலே என்ன பயனானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நமக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டு, அது உலக இன்பங்கள் என்று சொல்லக்கூடிய உலக இன்பங்களை விட்டுருங்க, அது பெருமான் கேட்டு அப்பப்ப கேட்டு கொடுப்பார், அதனால வருகின்ற துன்பத்தினால நம்ம கேட்டது தப்புன்னு உணர்வு, கேட்டு வாங்கியது அவரிடத்திலே இருந்து அத்துணையும் வாங்கியிருப்போம், அவருடைய பொருள் தான், அத்துணையும் அவரிடத்திலே இருந்து அனுபவிப்போம். ஆனால் இந்த பொருளினாலே நமக்கு துன்பம் வருகின்ற பொழுதும் அந்த பொருளினாலே தடை வருகின்ற பொழுதும் அந்த பொருளை கேட்டது தவறு என்பதை உணர்வு. அதை விட்டுருங்க. சிவத்தை வழிபட 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 நமக்கு எது அதனுடைய பயனாக நமக்கு விளங்கும் என்பது மிக மிக முக்கியம். இது சைவத்தினுடைய நுணுக்கம், சைவத்தினுடைய சாரம். இதுதான் நம்ம இன்றைய வகுப்புல நம்ம எடுத்துட்டு போற செய்தி. இந்த ஞானசம்பந்தரும் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இருவரும் இணைந்ததனுடைய செய்தியாக நமக்கு தெய்வ சேக்கிழார் குருமான் நிலைநிறுத்தும் ஒரு இடம். சிவத்தினுடைய வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாடு அதிகமாக 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 என்ன ஆகும் சொன்னா, அடியார் வழிபாடு அதிகமாகும். அடியார் தரிசனம் நமக்கு வேண்டும்னு சொன்னா சிவத்தை வழிபட வழிபட அடியார் தரிசனம் நமக்கு கிடைக்கும். உண்மையான வழிபாடு உண்மையான தரிசனமானது அந்த சிவத்தை வழிபடுவதனால எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு நாம கேட்டா, அடியார்களை வழிபடக்கூடிய பயனை எனக்கு சிவபெருமான் கொடுத்தார் என்பதுதான் சிவத்தினுடைய வழிபாட்டின் பயன், அடியார் வழிபாடு. இதுதான் சைவத்தினுடைய சாரம். சிவம் வேற என்ன கொடுக்கிறார், முக்தி கொடுக்கிறார், வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். எனக்கு உன்னுடைய முக்தி எல்லாம் தேவையில்லைப்பா, நீ வச்சுக்கிட்டு இருக்கிற முக்திய நீயே வச்சுக்கோ. இதுதான் அந்த விரல் வலிமை. எனக்கு நீ கொடுக்கின்ற முக்தி எல்லாம் வேணாம், நீயே உங்க இடத்துல வச்சுக்கோ, ஆனால் அடியார்களுடைய வழிபாட்டை எனக்கு கொடு. அடியார் நடுவழி இருக்கும் அருளை புரியாய் கேட்டேன்னு சொன்னா இதுதான் நான் கேட்பேன். எதை நான் கேட்பேன் என்பதாக சொன்னால், அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரிகின்ற அந்த தன்மையை தான்ப்பா உன்னிடத்திலே நான் வேண்டுகோளாக வைப்பேன். ஆக சிவ வழிபாடு இந்த பக்கம் ஒரு பக்கம் மீட்டர்ல இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னு சொன்னா, அடியார்களுடைய இணக்கமும் அடியார்களுடைய சேர்க்கையும் அடியார்களுடைய வழிபாடும் இந்த பக்கம் அதிகமாயிட்டே வரும். நீங்க நல்லா இன்னும் உணர்ந்தீங்கன்னு சொன்னா, சிவத்தை நீங்கள் உண்மையாக அந்த வழிபட்டு அந்த நிலையிலே நின்று அந்த உணர்ச்சியானது ஒரு நிமிடம் நாம நமக்குள்ளேயே யோசித்தோம் என்பதாக சொன்னால் இது சத்தியம் என்பது உங்களுக்கு புரியும். சிவத்தினுடைய வழிபாட்டினுடைய பயன் என்ன என்பதாக சொன்னால், அடியார்களுடைய இணக்கம் சிவத்தினுடைய வழிபாட்டின் பயன். ஒரு பக்கம் சிவபெருமான், ஒரு பக்கம் திருநாவுக்கரசர், ஒரு பக்கம் சிவபெருமான் இந்த பக்கம் நிற்கிறார், இந்த பக்கம் திருநாவுக்கரசர் நிற்கிறார். இந்த இடத்துல அப்போது யார் நிற்கிறார்? அப்போதைக்கு அடிகளுக்கு ஒரு சாய்ஸ், இங்க சிவபெருமான் இருக்கிறார், இங்க திருநாவுக்கரசர் இருக்கிறார், நீங்க யார போய் பிடிக்கிறீங்க, உங்களுடைய சாய்ஸ். சிவபெருமான் வேணுமா திருநாவுக்கரசர் வேணுமா, சிவபெருமான் வேணுமா திருநாவுக்கரசர் வேணுமா, அப்போதைய அடிகளுக்கு சாய்ஸ் கொடுக்கிறார். சிவபெருமானா திருநாவுக்கரசரா, தேவர்மான விட்டுருவார், நீ ரைட்டுப்பா அந்த பக்கம் கொஞ்சம் ஒதுங்க, நீ ஏன் வழி மறைக்கிறேன்னு சொல்லுவார். ஏன்பா வழியில் நின்றுட்டு இருக்கிற, நான் தள்ளி தானப்பா நிக்கிறேன்னு, இல்ல இல்ல நீ வழியில் நிக்கிற தள்ளு அப்படின்னு சொல்லி சிவபெருமானை விளக்கி அங்கே போய் திருநாவுக்கரச பெருமானுடைய அடிபற்றுவார் இல்லையா, அதுதான் சிவத்தினுடைய வழிபாட்டின் பயன். கண்ணப்ப நாயனாரை வழிபட நிற்கின்றார் திருஞான சம்பந்தர், காலத்தியில போய் நிற்கிறார் காலத்தியம் பெருமான், அங்கே போய் நின்று கண்ணப்ப அந்த காலத்தி பெருமான் குடுமி தேவர், குடுமி தேவரை அந்த இடத்திலே வழிபட்டு குடுமி தேவரனுடைய அத்துணை அருளையும் பெற்றாராம். குடுமி தேவரனுடைய அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அருளை பெற்றதனுடைய பயன் என்னன்னு, அந்த பக்கம் கண்ணப்பர் இருந்தார், அந்த கண்ணப்பரை வழிபடுகின்ற பேர் கிடைத்தது இல்லையா, இவரை வழிபட்டதுனால எனக்கு அந்த பேர் கிடைத்தது, கும்பிட்ட பயன் காண்பார் போலன்னு, அங்க சிவபெருமானுடைய வழிபாடு எனக்கு கிடைச்சது, அந்த நிலையானது எனக்கு இருந்தது, ஆனால் சிவபெருமானுடைய வழிபாட்டினுடைய பயன் என்ன விளைந்ததுன்னு சொன்னா, கண்ணப்ப நாயனாரை தரிசனம் செய்கின்ற பயன் எனக்கு கிடைச்சிருப்பார். ஆகையினாலே அந்த இடத்துல சேக்கிழா பெருமான் சொல்வார், கும்பிட்ட பயன் காண்பார் போல காலத்தி வேடனை வணங்கினார். ஆக சிவத்தினுடைய வழிபாடு அதிகமாக அதிகமாக அடியார்களுடைய சேர்க்கை, அடியார்களுடைய வழிபாடு என்று சொல்லக்கூடிய நிலை சங்கமமானது போய் சேர்க்கும். இந்த அடியார்கள் என்று சொல்லக்கூடிய இதைதான் இங்கே அப்பர் பெருமானுடைய வாக்காக நம்முடைய சேக்கிழார் பெருமான் வைக்கிறார். நந்தமை ஆளுடையவரை நாம் எதிர் சென்று இறங்குவது முந்தை வினைப்பயன், முந்தை வினைப்பயன் சொன்னா முற்பிறவியில செஞ்ச வினைப்பயன் இல்ல, இவர் என்னவோ முற்பிறவியில செய்த வினைப்பயன், முந்தை வினைப்பயன் இல்ல. இத்தனை காலமும் பெருமானை வழிபட்டு வழிபட்டு சிவத்தை இத்தனை தலங்கள் தோறும் சென்று நான் வழிபட்டேன் அல்லவா, அந்த வழிபாட்டினுடைய பயன் என்ன எனக்கு விளையப் போகின்றது என்பதாக சொன்னால், என்னுடைய அந்த வழிபாட்டினுடைய பயன் என்னன்னு சொன்னா, திருஞான சம்பந்தர் வருகின்றாரே அவருடைய திருவடியை நான் சென்று வணங்கப் போகின்றேனே, அதுதான் அந்த வழிபாட்டினுடைய பயனாக, முந்தை வினை பயனாக வந்து நிற்கின்றது. ரெண்டு பேரையும் இணைப்பதன் மூலமாக அடியார்களுடைய சிறப்பை எந்த அளவிற்கு சேக்கிழார் பெருமான் கொண்டு போய் நிற்கிறார் பாருங்க. இதுதான் சேக்கிழார் பெருமானுடைய அந்த புராணத்தை நாம் ஓதுகின்ற பொழுது அதிலே நிற்கின்ற அதிலே அமைக்கின்ற அந்த நுணுக்கம் எங்கே சென்று சேருகின்றதுன்னு பார்க்கணும். சைவத்தை அடியார்களுடைய சிறப்பை எங்கே வைக்கின்றார் என்பதாக பாருங்கள். நந்தமை ஆளுடையவரை நாம் எதிர் சென்று இறங்குவது முந்தை வினை பயன் என்று முகம் மலர அகம் மலர்வார். எதிர் சென்று பணிவன் என எழுகின்ற பெருவிருப்பால் நதி தங்கு சடைமுடியா நற்பதங்கள் தொழுது அந்த பதினின்றும் புறப்பட்டு பரசமயம் சிதைத்தவர்பால் முதிர்கின்ற பெருந்தவத்தோர் முன் எய்த வந்தார். திருப்புந்துருத்திய விட்டு விலகிட்டார், திருப்புத்திருத்திலிருந்து கடகட கடகட கடன்னு கிளம்பி வந்துட்டார், ஊர் எல்லையை தாண்டி வருகின்றார். ஞானசம்பந்த பெருமான் வரார்னு சொன்னவுடன் அவரை சென்று வணங்குவதுதான் இத்துறை காலமும் நாம் பெற்ற அந்த வழிபாட்டினுடைய பயன் என்பதாக எண்ணுகின்றார் நாவுக்கரசு பெருமான். ஆக ஊர் எல்லையை கடந்து பரசமய கோளறியாக விளங்கக்கூடிய அந்த ஞானசம்பந்த பெருமான் சும்மாவா வரார், இந்த பக்க சமணர்களை பந்தாடி அந்த பக்க சாக்கியர்களை ஒன்றுமில்லாமல் செய்து சைவ சமயத்தினுடைய வெற்றி கொடி நாட்டி வருகின்ற பெருமான், அத்துணை செய்தியும் வந்திருக்கிறவர். பரசமயம் சிதைத்தவர்பால் முதிர்கின்ற பெருந்தவத்தோர் முன்னெய்த வந்தடைந்தார். திருச்சின்னம் பணிமாற கேட்ட நாற்திசையுள்ளோர் பெறுகின்ற ஆர்வத்தால் பிள்ளையார் தமை சூழ்ந்த நெருக்கி நிடை. ஞானசம்பந்தர் வருகின்ற பொழுது கூட்டம் நெருக்கம், அவ்வளவு சீக்கிரம் ஞானசம்பந்தர் போய் வழிபட முடியும். ஞானசம்பந்த பெருமான் வராருன்னு சொன்னா அந்த பக்கம் கடல் மாதிரி அடியார்கள் கூட்டம் முன்னே இருக்கும். அத்துறை அடியார்களும் அங்கே இசை இசைத்து இசைத்துக் கொண்டு பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு வருகின்ற நிலை. அவருக்கு முன்னே அந்த அடியார்களுடைய வெள்ளம், அந்த அடியார்களுடைய வெள்ளத்திலே அவர் கூறுகின்றாராம், திருச்சின்னம் பணிமாற கேட்டனா நார்த்திசையுள்ளோர் பெறுகின்ற ஆர்வத்தால் பிள்ளையார் தமை சூழ்ந்த நெருக்கி நிடை. அப்ப நெருக்கம் எப்படி இருந்திருப்பார், பின் அவர் போட்டீங்கன்னா கீழே விழாது, அந்த மாதிரி நெருக்கம். அந்த நெருக்க இடை அவர் காணா வகை நிலத்து பணிந்து உள்ளம் உருக்கி எழும் பணம் பொங்க. இப்ப ஞானசம்பந்த பெருமானுக்கு தெரியாம உள்ள போறணும், என்ன மனதுக்குள்ள என்னன்னு சொன்னா, ஞானசம்பந்த பெருமான் வர்ற அந்த திருவடியை தாங்கணும்னு ஆசை. திருவடியை தாங்கணும்னு ஆசைன்னா ஞானசம்பந்த பெருமானுடைய போய் திருவடியை பிடிக்கிறதுக்கே விட மாட்டாரு. அப்புறம் எங்க தாங்கிறது, ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை பிடிக்க வரான்னு சொன்னா அதை பிடிச்சு ஐயோ இப்படி செய்யலாமான்னு சொல்லி இவர் ஞானசம்பந்தர் அவருடைய திருவடியில விழுந்தார். ஆனால் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை எப்படியாவது தாங்க வேண்டும், ஞானசம்பந்த பெருமான் திருவடியை தாங்குகின்ற சிவிகையாவது தாங்கலாம். ஆக அந்த சிவிகையை தாங்குவதன் மூலமாக திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை தாங்குகின்ற அந்த பேரு கிடைக்கும் என்பதாக சொல்லி யாரும் காணாத வண்ணம் உள்ளவரன். இது ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் இணைகின்ற செய்தி சொல்றேன். இதே செய்தி முதல் முதல்ல ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார்னு கேட்டார் இல்லையா, கேட்ட உடனேயே சிலையை விட்டு கிளம்பிட்டார். யாரு? நாவுக்கரசர். அந்த பக்கம் சீர்காழியிலே ஞானசம்பந்த பெருமான் இப்படி அமைத்து மிக அற்புதமாக திருநெறிய தமிழ் பாடுறான்னு கேட்ட உடனேயே ஞானசம்பந்தரை நோக்கி வர்றார். இப்ப ஞானசம்பந்தரை நோக்கி வருகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் இவர் வரான்னு தெரிஞ்ச உடனே அவரும் எதிர்கொண்டு இவரை முதல் முதலாக திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இணைகின்ற காட்சி. முதல் முதலாக திருநாவுக்கரசரையும் திருஞான சம்பந்தரையும் இணைக்கிறார் பாத்தீங்களா, அந்த இடம் தெய்வ சேக்கிழார் பெருமான் பதிக்கின்ற முத்திரை. அந்த மாதிரியான முத்திரை யாராலையும் அந்த பாடலை எத்தனை முறை பாடி பாடி பாடினாலும் எத்தனை முறை சிந்தித்தாலும் அத்துணை அவர் அள்ளி தருகின்ற அந்த பேரின்பம் விளைக்கின்ற பாடல்னு சொன்னா அந்த பாடல். இதே செய்திதான், இதே நிலைதான். அப்பவும் என்ன பண்றார், இதே மாதிரியான கூட்டம், இதே மாதிரியான நெருக்கடி, யாருக்கும் தெரியாம அப்பவும் உள்ள பூந்து வர்றது. அப்ப உள்ள பூந்து வருகின்ற பொழுது வர செய்தி சொல்றாரு பாருங்க. அந்த பாடல் மிக அற்புதமான பாடல். ஏற்கனவே இந்த பாடலை உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். இருந்த போதிலும் இன்னொரு தடவை சொன்னாலும் எந்த விதமான தவறு இல்லை. திருநாவுக்கரசர் நாயனார் புராணம், ஏன்னா அப்ப பல அடியார்கள் வந்திருக்க மாட்டீங்க அந்த வகுப்புக்கு. பாடல் 182, தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசு அப்படின்னு தொடங்குகின்ற பாடல். பாடல் 182 நாவுக்கரசர் புராணம். அதுல 177 பாடல் அதுல சொல்றார். 177 அந்த இங்க பெருவார்த்தைன்னு சொன்னார் இல்லையா, ஞானசம்பந்தர் வருகின்ற பொழுது பெருவார்த்தைன்னு சொன்னார்ல, இங்க திருவார்த்தை சொல்லுவார். அதுக்காக அந்த ஒற்றுமையை பாருங்க. கடையுகத்தில் ஆழியின் மேல் மிதந்த திருக்கழுமலத்தின் இருந்த செங்கன் விடை உகைத்தார் திருவருளால் வெற்பறையன் பாவை திருமுறை முளைப்பாலோடும் அடைய நிறை சிவம் பெருக வளர் ஞானம் குழைத்தூட்ட அமுது செய்த உடைய மறை பிள்ளையார். சில செய்தியும் சொல்லியிருக்காங்க. அம்மை அம்மையார் அம்மையே வந்து ஞானப்பாலை திருவள்ளத்து கரந்தருளி திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஊட்டிய அந்த ஞான சம்பந்த பெருமான் அதை உண்ட அதை அமுது செய்த உடைய மறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார். இந்த செய்தி வந்து சேர்ந்தது. ஞானசம்பந்த பெருமான் அடியா அந்த அம்மையினுடைய திருமுனைப்பாலை அருந்தி மிக அற்புதமாக இசைக்கின்ற அந்த திருநெறிய தமிழ் என்று சொல்லக்கூடிய திருநெறி தமிழை இசைக்கின்றான் கேட்ட அந்த வார்த்தை எப்படியா திருவார்த்தைன்னு சொன்னார். இங்க திருவார்த்தை ஒண்ணு, ரெண்டாவது இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா அடியார்கள் உரைப்ப கேட்ட உடனேயே வணங்கணும்னு போற வணங்கணும்னு போகின்ற பொழுது அமைக்கிறார். இந்த 182 பாடல் பாருங்க. தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசு அன்புருக தொண்டர் குழாத்திடையே சென்று பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய பணிந்தவர்தம் கரங்கள் பற்றி எழுதறிய மலர்கையால் எடுத்திரஞ்சி விடையின் மேல் வருவாதம்மை அழுது அழைத்து கொண்டவர்தாம் அப்பரே என அவரும் அடியேன். அப்பர் என்கின்ற திருநாமம் சுடு என்ற திருப்பாடல் இந்த திருப்பாடல். இந்த திருப்பாடல் ஒரு அடியார் சிறப்பு, அடியாரை எந்த அளவிற்கு அடியாரனுடைய சிறப்பை அமைக்க முடியுமோ அந்த அளவிற்கு பெரிய புராணத்துல இந்த இடம் ஒரு முத்தாய்ப்பாக வருகின்ற இடம். அடியார் சிறப்புக்கு பெரிய புராணத்திலே சில பாடல்கள் என்பதாக எடுத்தோம்னா இந்த பாடல் முதலாவதாக நிற்கும். அதுல சொல்றார், தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசு, ஆண்ட அரசு இங்கேயும் ஆண்ட அரசுன்னு பயன்படுத்துவார். திருப்புந்தூரத்தில இங்க திருஞான சம்பந்தர் வரலாற்றிலையும் ஆண்ட அரசு என்பதாக சொல்லுவார். இங்க திருவார்த்தை, அங்க பெருவார்த்தை. இங்க சொல்லுவார் தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசு. நாமெல்லாம் அடியார் வந்தப்புறம் அணைவுற்றப்புறம் தொழுவோம். ஆனா நாவுக்கரச பெருமான் அங்க திருஞான சம்பந்தர் பெருமான் அந்த உமையம்மையினுடைய அமுதம் ஆகிய அந்த திருமுலைப்பாலை உண்டார்னு திருவார்த்தை கேட்டார் இல்லையா, அங்க தொழ ஆரம்பித்தவரு சீர்காழி வருகின்ற வரையிலும் தொழுதே வந்தாராம். தொழுது அணைவுற்ற, அணைவுற்ற தொழுது இல்ல, அணைவுற்றதுக்கு அப்புறம் திருஞான சம்பந்தர் வந்தாரியா தொழு அப்படின்னு தொழுதது இல்ல. எங்க தொழ ஆரம்பித்ததுன்னா இது தொழுகை எங்கே இருந்து தொடங்கியதுன்னா உள்ளத்திலே இருந்து தொடங்கிய அந்த வணக்கம். அது உள்ளத்திலே இருந்து அந்த தொடர்ந்து அந்த வணக்கம் தொடர்ந்து வருகின்றதாம். இங்க வணங்க ஆரம்பித்தவர் தான் திருஞான சம்பந்தர். இங்க சீர்காழி வர வருகின்ற வரையிலும் அந்த வணக்கமானது தொடர்ந்து நிகழ்ந்தது. தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசு, எப்படிப்பட்ட அரசா,
ஆண்ட அரசு, ஆண்ட அரசு அரசர்னு சொன்னா பகை இருக்கும், எந்த அரசருக்கும் பகை உண்டு. இப்ப இந்த அரசர் நாவுக்கு அரசராக விளங்கக்கூடிய இந்த அரசர், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய துன்பங்களாகி எத்தனை துன்பங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பகைகளையும் அழித்து அத்துணையும் திருவருளின் மூலமாக ஆண்ட அரசு. நீச்சரையா வா, நீச்சரையா வா, குளிர் அறையாகுமா
அருள் மூலமா,
களிரா வந்து வணங்கி கொண்டு செல்லு, நஞ்சு கொடுக்கிறியா குடு அமுதமாக செய்கின்ற ஆண்ட அரசு. எது பகை என்பதாக வந்தாலும் அந்த பகையானது நன்மையாக மாறும், அதுதான் அந்த அரசினுடைய சிறப்பு. பகை என்று வரக்கூடியது அத்தனையும் நன்மையாக மாறும். சுஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, நாளும் அஞ்செழுத்து ஓதின் அரண் அடிக்கு அன்பராகும். வஞ்சனை பார்ச்சோராக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தான் மணிவள்ளி அடிகளான். நஞ்சு அமுது ஆக்குவித்தான், அந்த பக்கம் கல்லை கட்டி போட்டோம், கல்லை கட்டி கடல்ல போட்டா கடல்ல கல் மிதக்கிறது, கடலை கடலிலே கல்லை மிதக்கிறது. இப்படி அத்துணை துன்பங்கள் உலகிலே அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, இனி அஞ்ச வருவதும் இல்லை. நாம் ஆற்றும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று ஆண்ட அரசு என்கின்ற அந்த ஆண்ட அரசிலே அத்துணையும் அடக்கி சொல்கின்றார் தேக்கிழாது. அத்துணை வரலாற்றையும் அடக்கிறார். தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசு அன்பு உருக தொண்டர் குழாத்திடையே சென்று, இங்க முத்து அந்த சிவிகை ஞானசம்பந்த பெருமாளுடைய சிவிகையை தாங்கணும் சொல்லி நேரடியா போனா சொல்லிடுவாங்க செய்தி ஞானசம்பந்தருக்கு. ஐயோ அப்பர் பெருமாள் வந்துட்டாரு சொன்ன உடனேயே இவர் சிவிகையில இருப்பாரு, உள்ளி குதிச்சு வெளியில வந்து திருநாவுக்கரச திருவடியை பிடிக்கிறதுக்கு வந்துருவாரு. எப்படியாவது இவர் வந்துட போறாரோ அப்படின்னு ஞானசம்பந்தருக்கு இந்த செய்தி தெரிஞ்சிட போதோன்னு சொல்லி நிலத்திடைன்னு சொல்றாரு. இந்த நிலத்துல எப்படி உள்ள பூந்து யாருக்கும் தெரியாம அவர் நிலத்தோட நிலமா உள்ள பூந்து போறாரு, எங்க திருப்பூந்துருதியில. இங்க எப்படி போறாருன்னா தொண்டர் குழாத்திடையே புகுந்து, அத்தனை தொண்டர்கள் இருக்கிறாங்க, அந்த தொண்டர்களுக்கு தெரியாம அந்த குழாத்திடையே புகுந்து தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசு அன்பு உருக தொண்டர் குழாத்திடையே புகுந்து. அதுக்கப்புறம் சொல்றாரு அடியார் சிறப்புன்னா அடியார் சிறப்பு, அடியார் சிறப்பு தான் அது அத்தனையும். பழுதில் பெரும் காதலுடன், அது என்னையா பழுதில் பெரும் காதல், பழுதுனா குற்றம், குற்றமில்லாத பெருங்காதல், பெருங்காதல் சொல்லி நிறுத்தலாம் இல்லையா, அது என்ன குற்றமில்லாத பெருங்காதல். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, இன்பமே என்னாலும் சொன்னாலே துன்பம் இல்லைன்னு ஆயிடுச்சு, இன்பமே என்னாலும்னு சொல்லி துன்பம் இல்லைன்னு சொல்லணுமா, ரெண்டு தேவை இல்லையே. டபுள் கன்ஃபர்மேஷன், டபுள் கன்ஃபர்மேஷன் ஒண்ணு, ரெண்டாவது இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. சில இன்பங்கள் எல்லாம் உண்டு, இன்பமா தான் இருக்கும், ஆனா இன்பம்னு நினைச்சிட்டு இருப்போம் அதுவே துன்பமா முடியும். இது உலக இன்ப வழக்கு. சில இன்பங்கள் துன்பமாக நாம நினைச்சிட்டு இருந்த அந்த துன்பம் விலகுகின்ற பொழுது ஒரு இன்பம் வரும், அதை இன்பம்னு நினைச்சிட்டு இருப்போம், அந்த இன்பம் இல்ல. சாவி எங்கேயாவது வச்சுட்டு தொலைச்சிருப்போம், தொலைச்சிட்டு கரெக்டா ஆபீஸுக்கு கிளம்புற நேரத்துல சாவி கிடைக்காது, பைக் சாவி இங்க இங்க அங்க இங்க எல்லாம் அலைஞ்சு அலைஞ்சு எடுத்துட்டு வந்து கடைசியில பார்த்தா மனைவி சொல்லுவாங்க, இத பாரு இங்கதான் பிரிட்ஜ் மேல வச்சிருக்கீங்க, பிரிட்ஜ் மேல அந்த சாவியை பார்த்த உடனே 9:30 ஆபீஸ்ல இறங்கணும், இல்லைன்னு சொன்னா பயர் தான். 9:30 ஆபீஸ்ல இருந்து 8:30 சாவி கிடைக்கல, எப்படி இருக்கும் பதட்டம். இந்த 8:30 8:50 இந்த 5 நிமிஷம் தேடினதுக்கு அப்புறம் 5வது நிமிஷம் இது கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனேயே அப்பா சாவியை பார்த்த உடனே ஒரு இன்பம் வரும் இல்லையா, இந்த இன்பம் இன்பம் இல்லடான்ற. இது எப்படிப்பட்ட இன்பம், சாவிய வச்சு அதை மறந்தது யாரு, நாம துன்பத்தை வரவழைத்துக் கொண்டது நாம, அந்த துன்பத்திலிருந்து விலகி கொண்டு அந்த இன்பமா நம்ம அனுபவி, துன்பமா அதை வரவழைத்துக் கொண்டு அந்த துன்பத்தில இருந்து நாம நீங்கிய உடனேயே அப்பா இந்த துன்பம் நீங்கியது அப்படின்னு ஒரு இன்பம் வரும் இல்லையா, இந்த இன்பம் இல்ல. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, துன்பம் விலகியதினாலே வரக்கூடிய இன்பம் அது உண்மையான இன்பம் அல்ல. இன்பமா இருக்கும் சில இன்பங்கள் கொஞ்ச நாளைக்கு இல்ல கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நிமிஷத்துக்கு கொஞ்ச அளவுக்கு, இந்த அளவு இவ்வளவுதான் இன்பம்னு இருக்கும், அளவினாலே இன்பங்கள் இவ்வளவுதான் என்பதாக வரையறுக்கப்படும். பாதாம் அல்வாய் 5 கிராம் சாப்பிடலாம், 10 கிராம் சாப்பிடலாம், 1/2 கிலோ சாப்பிடறவங்களும் உண்டு. 1/2 கிலோ உள்ள தள்ளதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு இன்னொரு 1/2 கிலோ கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னா 3/4 கிலோ பாதாம் அல்வா, 3/4 கிலோ பாதாம் அல்வா வச்சுட்டு எவ்வளவு தூரம் சாப்பிட முடியும், எவ்வளவு சாப்பிடுவோம் சார், 3/4 கிலோ பாதாம் அல்வா உங்க தட்டுல ஒரு பிளேட்ல இருக்கு எவ்வளவு சாப்பிட முடியும், ஃபர்ஸ்ட் பைட் முதல் அந்த பாதாம் அல்வா ரொம்ப இன்பமா இருக்கு, ரெண்டாவது இன்பம், மூணாவது இன்பம், போயிட்டே இருக்கக்கூடிய இன்பம் தான். இன்பத்தினுடைய அளவு அதிகரிக்க 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 இன்பம் துன்பமாக மாறும், இன்பத்தினுடைய அளவு அதிகரிக்கின்ற பொழுது துன்பமா மாறிடும், அந்த இன்பம் இன்பம் அல்ல. இன்பமே என்னாலும் இந்த இன்பம் எவ்வளவு எவ்வளவு இன்பம் வந்தாலும் இந்த இன்பம் பேரின்பமாக விளங்குமே தவிர இன்பத்தினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க பேரின்பம் என்று சொல்லக்கூடிய உண்மையான இன்பம் நிச்சயமாக அதில் இருக்கும். இதுதான் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் உள்ள வேறுபாடு. இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்பதற்காகத்தான் இன்பமே என்னாலும் என்ற ஏகாரத்தை போட்டு துன்பம் இல்லை என்கின்ற அந்த செய்தியை அங்க வச்சார். இன்பமே இல்லை என்னாலும் துன்பம் இல்லைன்னு சொன்ன உடனேயே இந்த இன்பத்தை எல்லாம் இன்பமாக கருதக்கூடாது. இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனிடத்தில் வருகின்ற இன்பமே உண்மையான இன்பம். அப்படி பழுதில் பெருந்தாதல், அந்த பழுது என்று சொல்லக்கூடிய குற்றம் இல்லாத காதல் சொன்னா, ஞானசம்பந்த பெருமான் ஜஸ்ட் நவ் ஸ்டார்டட். திருநெறிய தமிழ் திருநாவுக்கரசு பெருமான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக தேவாரம் பாடாரு. உற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன, ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுது. இப்படி ஆரம்பித்தவர் திருஞான சம்பந்த பெருமான் தோ இப்ப ஆரம்பித்தார். தோ தோடுடைய செவியல் இடையேறி பூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி ஊசி என் உள்ளம் கவர்கள். திருநாவுக்கரசு பெருமான் வயது இந்த கன்ஃபியூஷன் எப்பவுமே இருக்கு. தள்ளாத வயது அப்படின்னு வச்சு, தள்ளாத வயதுக்கு இப்போ ஒண்ணு பொருள் உண்டு. எதையும் தள்ளாத வயது, தள்ளாத வயது எது வந்தாலும் ரைட்டு அல்வாவா சாப்பிடு எதுவும் சாப்பிடு, இது தள்ளணும்ன்றது இல்ல. எதையும் தள்ளாம வாங்குற வயசு தள்ளாத வயது. தள்ளாத வயது அப்படின்ற ஒரு வயதுன்னு வச்சு, மூன்று ஆண்டு எப்ப எவ்வளவு மூன்றே ஆண்டு ஞான குழந்தை. ஞான சம்பந்த பெருமான் அப்பதான் பாட ஆரம்பிச்சிருக்கு. திருநாவுக்கரசு பெருமான் எத்தனையோ தேவாரம் எத்தனையோ பதிகள் எத்தனையோ வணங்கும். ஞான சம்பந்த பெருமானை வணங்க போறப்ப தன்னுடைய நிலை, அவர் அந்த நிலையை பார்த்து திருஞான சம்பந்த பெருமானுடைய நிலையோடு தன்னை அவர் இணைத்து காணுகின்ற பொழுது பாட ஆரம்பிச்சாரு. குழந்தை என்ன, நம்ம வயசு என்ன, நம்ம அனுபவம் என்ன சொல்லுவோம் இல்லையா, நம்ம வயசு என்ன நம்ம அனுபவம் என்ன, ஏதோ சின்ன குழந்தை பாடுதுங்கிறாங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் ஒரு துளி கூட நாவுக்கரசு பெருமான் மனசுல இல்லையா. இவருக்கும் அவருக்கும் நாம எத்தனை எத்தனையோ வயது, இவரை விட அவர் அதிகமானது. வயதினுடைய அதிகம், வயதினுடைய நிலை, முதிர்ச்சி. இங்கே ஞான சம்பந்த பெருமான் பாட ஆரம்பித்த காலம், இவர் பாட ஆரம்பித்த காலம், இத்தனையும் பார்க்கின்ற பொழுது ஒரு அடியாருக்கும் இன்னொரு அடியாருக்கும் இடையிலே இந்த வயதோ இந்த அனுபவமோ நடுவிலே நிற்பது இல்லை. அடியார் என்பதாக சிவத்தினுடைய முன்னிலையில் நிற்கின்ற போது இந்த இரண்டு அடியார்களும் சமமாக நிற்கின்றார்கள். அதுதான் அங்கு பார்க்க, இந்த அடியார் அவரை வணங்குகின்ற நிலையில அவர் இவருக்கு முன்னதாக அவரை வணங்குகின்ற நிலைதான் செய்யும். அடியார்களிலே இவர் உயர்ந்த அடியார், இவர் தாழ்ந்த அடியார்னு எங்க நம்ம சொன்னாலும் அது சைவத்திற்கு மாறான கொள்கை. அடியார்ல இந்த அடியார் உயர்ந்தவர், இந்த அடியார் கொஞ்சம் அவரை விட கொஞ்சம் டவுன் சார், இவர் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் மாதிரி, இவர் கொஞ்சம் த்ரீ ஸ்டார் மாதிரி. பல பட்டிமன்றங்கள்ல செய்கின்ற மிகப்பெரிய பெருந்தவர் என்னன்னு சொன்னா, இந்த அடியார் செய்த செய்கை பெரியதா, இந்த அடியார் செய்கை பெரியதா, இவர் சிறந்தவரா இவர் சிறந்தவர் அப்படின்னு 63 நாயன்மார்கள் ரெண்டு பேரை நிறுத்தி, இந்த பக்கம் இவர் அவர் வந்து அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அவர் சிறந்தவர்னு காட்டுறதுக்காக இந்த பக்கம் இருக்கிறவரை தாழ்த்துவார், எதிர்பக்கம் இருக்கிறவரை தாழ்த்தினாதான் இவர் பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லி அந்த அடியாரை தாக்குவார். அவர் என்ன பண்ணுவார், மாறா இந்த அடியார கொஞ்சம் குறைச்சி அப்படி சொன்னாதான் இந்த பக்கம் பக்கம் வலு அடையும். இப்படி செய்கின்ற தவற போல மிகப்பெரிய தவறு வேற எதுவும், அப்படிப்பட்ட நிலை இருந்ததுன்னு சொன்னா நாம எதிர்த்து கண்டனம் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு தவறான நிலை, அடியார்களுக்கு நடுவில் இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்கின்ற அடியார்களுடைய வேறுபாடு இல்லை என்பதை நிறுவுவதற்கென்றே அப்பறையும் ஞான சம்பந்தரை இணைத்து 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 காணுகின்ற இடத்துல நம்ம பெருமானை தலையை குமிட்டு வரணும். இப்படிப்பட்ட இடம் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில, சரி அடியார் இவருக்கும் அவருக்கும் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அடியார்களுடைய உள்ளத்தை நிர்ணயிக்கின்றது எது என்பதாக சொன்னால், வெளியிலே இருக்கக்கூடிய நாம் அல்ல, அந்த அடியாருக்கும் சிவத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இன்னொரு அடியாருக்கும் சிவத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. சிவம்தான் இந்த அடியார் சிறந்தவர், இந்த அடியார் தாழ்ந்தவர் என்கின்ற நிலையை காட்டுகின்ற அந்த உரிமை யாருக்கு உண்டுனா சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா பல பேர் அடியார்ன்ற பேர்ல வேஷம் போட்டுட்டு திரியறவன் தான் இன்னைக்கு ஜாஸ்தி இல்ல. இன்னைக்கு பார்த்தீர்கள் சொன்னா அதனாலதான் அந்த காலத்திலே 15 நூற்றாண்டிலேயே அருணகிரிநாத பெருமான் சொல்றார், உனைத்தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர்வொடு உன் அடியினை உறப்பணிந்திலன் விருப்பொடு உன் சிகரமும் பலம் வருகிலன் உனது அருள் மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன். அடுக்கிட்டே வர, உனைத்தினம் தொழுதிலன், நான் இதை செய்யல ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நிமிஷமாவது உனக்காக ஒதுக்கணும் அப்படிங்கறது நியமம். உனைத்தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன். இறைவனுடைய புகழையாவது பேசுறனா இல்ல, உனது இயல்பினை உரைத்திலன். பல மலர் கொடு உன் அடியினை உறப்பணிந்திலன். என்னுடைய தலை உன்னுடைய திருவடியில விழுந்து தேகின்ற அளவிற்கு உறப்பணி. விருப்பொடு உன் சிகரமும் வளம் வருகிறன். பெருமானுடைய திருக்கோயிலை வளம் வருகின்ற அந்த செய்தியும் செய்யல. இன்னொன்னு சொல்றாரு, உனது அருள் மாறா உளத்துள் அன்பினர். உண்மையான அடியார்கள் எங்கே உறைந்திருக்கின்றார்கள் என்கின்ற இடமும் எனக்கு தெரியலங்க. உனது அருள் மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகில. எஸ் மதன் முரளி, F102 ஐஸ்வர்யா லேக் வியூ ரெசிடென்சி, தகதாஸ்புரா மெயின் ரோடு, தகதாஸ்புரா மெயின் ரோட், டி ராமநகர், பெங்களூர் 560093. நான் உண்மையான அடியார். இஃப் எனிபடி வாண்ட் டு விசிட், பிளீஸ் விசிட் 4 to 6 PM ஒன்லி ஆன் சண்டே. உண்மையான அடியார்னா யூ கேன் பிலீவ் மீ, என்னை வந்து நீங்க எல்லாம் தரிசிக்கலாம் அப்படின்னு எந்த அடியாராவது விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. உண்மையான அடியாரை, உண்மையான அடியார்களுடைய அந்த பக்தியை அறிந்து கொள்வது. அதனாலதான் ரொம்ப அற்புதமான ஒரு திருப்பாடல் திருக்கோத்தும்பியில நம்முடைய நினைவாசக பெருமான் அருளி செய்வேன். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். திஸ் இஸ், இதுதான் சூட்சுமம். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். யாரு மூணாவது ஆளு என்ன உனக்கும் எனக்கு இருக்கிற அன்பு அளக்கிறதுக்கு? இதை இப்படி எடுக்கணும். ஏன்பா மணிவாசகர் என்ன தேவருமான இடத்துல இவ்வளவு பித்தா இருக்கிறாராம, உண்மையிலேயே வழிபா உண்மையிலேயே அவர் இடத்துல அன்பா இருக்கிறாரா அப்படின்னு இன்னொருத்தர் மூணாவதா இருந்து ஒருத்தர் அதை கேட்டாருன்னு சொன்னா அது எவ்வளவு முட்டாள்தனம். மணிவாசகர் உனக்கு என்னடா தெரியும், ஒரு ஆன்மா சிவத்தின் இடத்திலே எத்துணை தூரம் பக்தி, எந்த அளவிற்கு அது பக்தி உடையது என்ற அளவுகோல் சிவத்திற்கு மட்டுமே தெரியும். நான் சொல்ல முடியாது இவருக்கு உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் இவர் பக்தி அதிகம். உள்ளத்துக்குள்ள என்ன நிகழ்துன்னு யாருக்கு தெரியும்? உள்ளத்துள் அன்பினர். உள்ளத்திலே சிவத்திற்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு எவ்வளவு இறுக்கம் நெருக்கம் பார்த்தா சாதாரணமா இருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நெருக்கம் பக்தி, அந்த அந்தரங்க பக்தி அவ்வளவு நெருக்கமா இருக்கும். சிவத்துக்குள்ள வெளியில தெரியாது. சிவத்திற்கும் அவர்களுக்கும் அந்த ஆன்மாவுக்கு இடைப்பட்ட நிலை. நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். அது எவ்வளவு தூரம் இந்த அளவு என்பத மகன்மொழியா இவ்வளவு தூரம் என்னிடத்துல அன்பு உடையவனாக இருக்கிறான் என்ற அளவு போல அங்க எழுதுவாராம் புட்நோட்ல. அதுதான் எழுதும் கீழ் கணக்கு. எழுதும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும், ரெண்டு கேட்டகரி. இந்த ரெண்டும் எல்லாரிடத்திலேயும் எல்லாரும் வச்சிருக்கிறோம். பொழுதுபோக்கி புறக்கணிக்கின்ற நிலை, இறைவனை தவிர்த்து செய்கின்ற மீதி எல்லாம் பொழுதுபோக்கி புறக்கணிக்கிறது தான். ஏதோ என்ன செஞ்சாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், நம்மளுடைய கடமையா இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த அந்த அளவுக்கு அதுக்கு எவ்வளவு நேரத்தை நம்ம ஒதுக்குறோம், உண்மையிலேயே சிவத்தோடு இணைகின்ற நேரம் எவ்வளவு, அந்த அன்பு எவ்வளவு, இந்த ரெண்டுத்துக்கும் எவ்வளவு அளவு இருக்குதுங்கிறத அவர் எழுதி வைப்பார். அந்த அளவுதான் எழுதும் கீழ்கணக்கு. எங்க இப்ப சிவபெருமான கேட்டீங்கன்னா சொல்லுவார், உண்மையிலேயே என்னுடைய அன்பு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு பாக்குற போது ஃபெயில் மார்க் தான் வரும். எத்தனை பேர் பாஸ் ஆகுறீங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆகுறோன்னு சிவபெருமான போய் கேட்டாதான் தெரியும். ஆக அவர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கணக்கு அவருக்கு மட்டுமே உரிய கணக்கு அவர் வைத்திருக்கிறார். அதனால அந்த நிலையிலே அடியாருக்கும் அடியாருக்கும் இடைப்பட்ட நிலை. ஆனால் ஒரு அடியார் இன்னொரு அடியாரை பார்க்கின்ற பொழுது சிவம் அடியாருக்கு இடையிலே இருக்கக்கூடிய அன்பை சிவம் அளக்கும். ஆனால் அடியார் இன்னொரு அடியாரை பார்க்கின்ற பொழுது இந்த அடியார் தன்னை விட பல மடங்கு உயர்ந்த அடியாராக இன்னொரு அடியார் பார்க்கும். இவர் அவருக்கு பல மடங்கு உயர்ந்த அடியாராக தோன்றுவார், அவருக்கு இவர் பல மடங்கு உயர்ந்த அடியாராக. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டார். இப்ப கண்ணப்பரை ஆட்கொண்ட நீ என்னையும் போய் ஆட்கொண்டு. கண்ணப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த அடியாரை மிக உயர்ந்த நிலையிலே நிறுத்தி தன்னை தாழ்ந்த நிலையிலே நிறுத்திக் கொள்ளுகின்ற நிலை அடியாருக்கும் அடியாருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய குணம். ஒரு அடியார் இன்னொரு அடியாரை பார்க்கின்ற பொழுது அப்படி நாவுக்கரச பெருமானுக்கு திருஞான சம்பந்த பெருமானுடைய பெருமை பல மடங்கு உயர்ந்து தோன்றுகின்றது. அதனாலே அந்த காதலை பெருங்காதல். அந்த காதலிலே ஒரு இம்மி அளவு கூட ஏன் இவரை நாம் வணங்க வேண்டும், இந்த வயதிலே நாம் உயர்ந்தவராக இருக்கின்றோம், அனுபவத்திலே நாம் உயர்ந்தவராக இருக்கின்றோம், பாடலை நாம் முதலாக பாடியிருக்கின்றோம் என்கின்ற ஒரு நிலை, ஒரு திரு துளி கூட அவரிடத்திலே உள்ளத்திலே தோன்றாத அந்த அன்பினை பழுதில் பெறும் காதல். அந்த அன்பிற்கு பழுதில் பெறும் காதலுடன் அடி பணிய வந்து திருஞான சம்பந்தர் திருவடியை பிடிச்சார். அடி பணிய பணிந்தவர்தான் கரங்கள் பற்றி பிடித்த உடனேயே பிடித்தது நாவுக்கரசன் பாக்குறார் என்பதாக சொல்லி நாவுக்கரச பெருமானுடைய திருக்கரத்தை யார் பிடிக்கிறார்? திருஞான சம்பந்தர் பிடிக்கிறார். திருஞான சம்பந்த பெருமான் பிடித்தார்னு சொல்றாரு. திருஞான சம்பந்தர் பிடித்தார்னு அவருடைய கரங்கள் பிடித்ததுன்னு மட்டுமா சொல்லுவார் சேக்கிழார் பெருமான்? கரம் கரத்தினுடைய சிறப்பை சொல்றார். திருஞான சம்பந்த பெருமானுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? அது அந்த பெருமானுடைய அந்த கரத்தை பிடித்தது திருநாவுக்கரசு. எந்த மாதிரி கரமாது? எழுதறிய மலர்கையால் எடுத்து இறங்கி. அந்த கரம் எப்படிப்பட்ட கரம்? ஞானசம்பந்தர் கரம் எழுதறிய மலர்கள். அங்க முருகப்பெருமானை சொல்லுகின்ற பொழுது அருணகிரிநாத பெருமான் சொல்லுவார், எழுதறிய அறுமுகமும் அணிநுதலும் என்பதாக சொல்லுவார். முருகப்பெருமானுடைய முகம் ஆறுமுகம். அந்த முகத்தை எழுதறிய அறுமுகம் எழுத முடியாது. எழுதுதல்னா சித்திரமாக வரைய முடியாது. வசதி கோசரம் 1, 2, 3 வரிசையா 6 முகத்தை போட்டுறோமே தவிர உண்மையாக முருகப்பெருமானுக்கு 6 முகம் வரிசையா இருக்கிறது கிடையாது. இந்த 6 முகம் எப்படி இருக்கிறதுனா 4 முகத்திலே 4 திசையையும், மேலே ஒரு முகம், கீழே ஒரு, அந்த கீழே பார்த்த முகம் தான் அதோ முகம்னு பேரு. அதோ முகம் கீழே பார்த்திருக்கும், மேலே பார்த்து இருக்கக்கூடிய முகம் ஈசான முகம். 4 முகம், 4 திசை, மேலே பார்த்த முகம், கீழே பார்த்த முகம், ஒரு கோளம் போல இருக்கக்கூடியது முருகப்பெருமானுடைய அந்த 6 முகம். இதை எப்படி நீங்க வரைவீங்க? அதுதான் சொன்னார் எழுதறிய அறுமுகம். ஆகையினால இந்த அந்த கோலத்தை முழுமையாக அதை எழுத முடியாது. ஒன்று, இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பையும் எழுத முடியாது. ஆக இரண்டையும் எழுத உண்ணாத நிலைதான் இந்த முகத்தினுடைய சிறப்பு எழுதறிய அறுமுகம். அதே போல இந்த கரம் இதோ முருகப்பெருமான், இதோ சிவபெருமான் என்பதாக சொல்லி இந்த கரமானது காட்டியது. சுட்டி அறியப்பட முடியாத பெருமானை திருஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான குருவாக, குரு ராயனாக விளங்கக்கூடியவர், குருதான் காட்ட நாம் காண முடியும். திருஞான சம்பந்தர் காட்டினார் என்பதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, திருக்கோயிலே நாம் இன்றும் நாம் வணங்குகின்ற பொழுது கருவறையிலே ஜோதி என்று சொல்லக்கூடிய ஜோதியை எடுத்து காட்டுகின்ற பொழுதுதான் கருவறையிலே இருக்கக்கூடிய சிவம் வெளிப்படும். 1000 வாட் லைட்டை போட்டு அந்த இடத்துல வைக்கிறது மிகப்பெரிய தவறு. அன்றைக்கும் திருக்கோயில் இத்தனை சிறப்பாக பல 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 கோடி செல்வங்கள் வைத்து கட்டக்கூடிய அந்த திருக்கோயில் கற்பம் என்று சொல்லக்கூடிய கருவறையானது இருட்டாவே இருக்கும். அப்போ ஏன் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒளி வருகின்ற அளவிற்கு ஏன் அந்த காலத்திலே அமைக்கவில்லை? ஏன் என்பதாக சொன்னால், இருளாக இருக்கின்ற பொழுது அங்கே வருகின்ற ஆச்சாரியர் என்று சொல்லக்கூடிய குருவாக விளங்கியவர் அந்த கற்பூரத்தை ஏற்றி காட்டுகின்ற பொழுது அந்த ஒளியிலே சிவம் தோன்றும். குரு காட்ட சிவம் தோன்றும் என்பதை கொள்கையினுடைய விளக்கம் தான் அது. ஆக திருஞான சம்பந்தராகிய குரு காட்டுகின்றார், உயிர்களாகிய நாம் அதை கண்டு அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த தத்துவம் தான் அந்த கரமானது காட்டியது. இப்படிப்பட்ட கரம், காட்டிய கரம், அந்த கரத்தை எத்தனை எத்தனை சிறப்புகளிலே எழுதினாலும் எழுதிக்கொண்டே செல்லலாம். ஆகவே அந்த கரம் எழுதறிய மலர்கரம் என்பதாக சொல்லி அதை பிடித்தது. எழுதறிய மலர்கரையால் எடுத்து இறஞ்சி விடையின் மேல் வருவார்தம்மை அழுது அழைத்து கொண்ட திருஞான சம்பந்தர் அப்பரே என்பதாக அவரிடத்திலே விழ, இவர் அடியேன் என்பதாக அவரிடத்திலே விழுந்த அந்த செய்தி. ஆக இதே நிலையிலே திருப்புந்துருத்தியிலேயும் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை அதை தாங்கி வருகின்ற பொழுது அப்பர் எங்குற்றார் என்பதாக சொல்லி திருஞான சம்பந்தருடைய உள்ளத்திலே ஓடுது. ஏதோ எண்ணிக்கொண்டே வருகின்ற பொழுது அப்பர் பெருமான் நீ நோக்கி வருகின்றோம் என்பது தெரிஞ்சது. ஆனால் அங்கே சிவிகையை தாங்கி வருகின்ற பொழுது அப்பர் தாம் எங்குற்றார்னு கேட்டவுடனேயே பதில் அப்பர் பெருமானே தாங்கி வருகின்ற அந்த சிவிகையை சொல்றார். உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்து இதை பெற்றேன் என்பதாக சொன்ன உடனேயே சிவிகையிலிருந்து துள்ளி குதித்து வெளில வர, வெளியில வந்து மானே இப்படி செய்யலாமா அப்படின்னு என்பதாக சொல்லி அவருடைய திருவடியிலே விழுகின்றார். அப்ப சொல்றார், அவ்வார்த்தை கேட்டு அஞ்சி அவனியின் மேல் இழிந்தருளி இவ்வாறு செய்து அருளித்து என்னாம் யோ இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு பதறாரு ஞான சம்பந்தர். தான் தாங்கி வருகின்ற சிவிகையை தாங்கிட்டாரே நாவுக்கரசு பெருமான்னு சொன்ன உடனேயே உடம்பெல்லாம் நடுக்கு எடுக்க அந்த அந்த வார்த்தை வெளிப்படுகின்றது. இவ்வாறு செய்தருளித்து என்னாம் என்று இறஞ்சிதலும் எவ்வாறு மொழிநாவர் திருஞான சம்பந்தருக்கு எவ்வாறு செய்ய தகுவது? இது நான் உங்களுடைய சிவிகையை தாங்கின, இதை தவிர இதை விட்டு வேற என்ன செஞ்சா உங்களுக்கு அந்த கடன் நிறைவேறும் தெரியல, அதை சொல்லுங்க நான் செய்யறேன். நேரம் இத போல அடியார் இன்னொரு அடியாரை வணங்குகின்ற செய்தி எவ்வாறு செய்ய தகுவது என்பது இருப்பதாக கேட்டதனுடைய அந்த பொருள், இரண்டு பொருள்களை உள்ளடக்கிய ஒரு செய்தியை சேக்கிரார் பெருமான் அங்கே வைக்கிறார் என்பதாக மட்டும் சொல்லி அந்த இரண்டு செய்தியை நாம் அடுத்த வகுப்பிலே இதற்கு எவ்வாறு இது எப்படின்னு சொன்னா கைமாறு செய்த நிலையாக விளங்குகின்றது. பெருமானே உனக்கு நான் எவ்வாறு கைமாறு செய்வேன் என்பதாக பல இடங்களிலே மணிவாசக பெருமான் கேட்டதை போல திருநாவுக்கரசர் ஞானசம்பந்த பெருமானிடத்திலே எவ்வாறு செய்ய தகுவது என்பதாக கேட்கின்ற அந்த கைமாறு நிலை அந்த இடத்திலே விளங்கி தோன்றுகின்றது என்பதாக சொல்லி திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசனும் இணைந்தது சிவ வழிபாட்டினுடைய பயன் கும்பிட்ட பயன் என்ன என்பதாக சொன்னால் அடியாரனுடைய வழிபாடு சிவத்தினுடைய வழிபாட்டினுடைய தொடக்கம் முடிவு அடியார்களுடைய சங்கமம் என்று சொல்லக்கூடிய நிலைதான் என்பதாக அந்த இருவருடைய இணைப்பும் விளக்கியது என்பதாக சொல்லி இந்த அளவிலே நாம் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் முக்கியமான ஒரு பாடல் நம்ம திருவாசகத்துல திரு அம்மானை பாடல் திரு அம்மானையில இரண்டாவது திருப்பாடல் திரு அம்மானை பதிகம் எத்தனாவது பதிகம் எட்டு எட்டாவது பதிகம் இரண்டாவது பாடல் மிக முக்கியமான பாடல். அதுல வந்து அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்களுடைய இறைவன் என்பவன் கடல் கடல் கடலில் ஆறு போய் சேரும் ஆறு போய் சேருகின்ற இடம் கடல். இப்ப இவர் எப்படிப்பட்ட கடல்னு சொன்னா அடியார்களுடைய ஆசை அடியார்களுடைய பக்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு போய் கலக்கக்கூடிய பேராசை வாரியன் அப்படிப்பட்ட அருட்பருகு கடல் அவர் என்பதாக சொல்லக்கூடிய அடியார் சிறப்பை அமைக்கக்கூடிய ஒரு திருப்பாடல் நம்முடைய மணிவாசக பெருமானுடைய திருப்பாடல் இது. திரு அம்மானை இரண்டாவது பாடலோடு நாம் இந்த வகுப்பினை நிறைவு செய்து 13 பதியங்கள் எத்தனை பதி 11 பதியா எத்தனை பதிகள் 11 தலங்கள் 11 தலங்கள் 13 பதி கண் இழந்தது முதல் கண் பெற்றது வரை திரு ஒற்றியூரிலிருந்து திருவாரூர் ஆக திருவொற்றியூர் தரிசனத்திலே இருந்து திருவாரூர் தரிசனம் வரையிலும் கண் இழந்தது முதல் கண் பெறும் வரை அந்த அந்த ஒரு நியமமாக அது ஒரு நேதியாக வைத்து சுந்தர பெருமானுடைய திருவடியே மனதிலே கொண்டு மிக அற்புதமாக அந்த தலப்பயணமானது அமைந்த செய்தியானது அன்பர்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்ட அந்த செய்தி மிக அருமையா இருந்தது. அடியனுடைய தவ குறைவின் காரணமாக உங்களோடு கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. நந்தமை ஆளுடையான் முந்தை வினை பயன் என்று சொல்லக்கூடிய அந்த பயன் ஆக ஆனா ஒரு பயன் உண்டு அத்தனை அடியார்களையும் வணங்குவதன் மூலமாக அந்த தலத்திலே சென்று வந்த உங்களை வணங்குவதன் தான் வணங்கியதனுடைய பயன் என்பதாக சொல்லி வணங்கி வந்த அத்தனை அடியார்களையும் அடியேன் திறந்தாழ்ந்து வணங்குகின்றேன் என்பதாகிய ஒரு அத்தனை அடியார்களுடைய திருவடியையும் வணங்கிக் கொண்டு இந்த தலப்பயணத்தினுடைய ஒரு தாரம் சுந்தர பெருமானுடைய அந்த நிலை சுந்தர பெருமான் தன்னுடைய நிலை இழந்ததை மீண்டும் பெருமானிடத்திலே இருந்தே பெற்றுக் கொள்வது அதுதான் அந்த பயணத்தினுடைய சூட்சமம். 16 வயதுதான் சொல்லிட்டார் யாருக்கு மார்கண்டேயர். 16 வயது வந்தவுடனேயே மார்கண்டேயர் கூட இருந்த தாயும் தந்தையும் அழுது புலம்புகின்ற பொழுது மார்கண்டேயர் கேட்டார் 16 வயதுதான் இங்க வரணும்னு இருக்கணும்னு சொன்னது யாருனாரு சிவபெருமான் தான்ப்பா அந்த வரத்தை கொடுத்தாரு. 16 வயது வரல இருக்கணும்னு சொன்னது சிவபெருமான் தானே இன்னும் இருக்கிறாரா இல்லையா சிவபெருமான் இருக்கிறாரு. அப்புறம் என்ன நமக்கு அவளை வரம் கொடுத்தவர் இருக்கும் பொழுது திருப்பி அவர்கிட்ட மாத்தி வாங்கிக்கலாம்னாரு. ஆக கொடுத்த யாரோ அவருடைய அவர்தான் நமக்கு எடுக்கின்றவரும் கொடுக்கின்றவரும் சிவம் தான். அந்த வகையிலே கண்ணை எடுத்தார் அவர் தான் எடுத்தார் அவர் தான் கொடுத்தார் அவர் தான் 16 நியமித்தார் யமன உதச்சு இல்லப்பா என்றும் 16 வாழணும்னு அவர் தான் கொடுத்தார். ஆக எடுப்பதும் அவர் தான் கொடுப்பதும் அவர் தான் என்கின்ற நிலையிலே சிவத்தை பிடித்துக் கொண்டால் எல்லாம் நமக்கு வந்து சேரும் என்கின்ற ஒரு அடிப்படை தான் 13 பதியங்களினுடைய மொத்த சாரம் என்பதாக சொல்லி இந்த வகுப்பினையோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி வணக்கம். திருமால் இரண்டாவது படம்
Ah, Durandar.